சுகமான மனதுடன் கூடிய வாழ்க்கை வேண்டும் என்று இப்பொழுது நாம் விரும்பிக் கொண்டிருக்கின்றோம். பெரும் கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இந்த துன்பங்கள் வர வேண்டாம், கஷ்டங்கள் வர வேண்டாம் என்று சத்தியத்தை கொண்டு நம்முடைய ஒவ்வொருடைய மனதிலும் முன்பே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அதனை நாம் தவறவிட்டவர்களாகவும் அலட்சியப்படுத்தியவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த நாளில் எதனை நாம் மறந்துவிட்டோமோ அலட்சியப்படுத்தினோமோ அந்த அலட்சியமானது உண்மைதான் என்று இன்று அந்த துன்பங்கள் நமக்கு ஒவ்வொன்றாக வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் நாம் கவனிக்க வேண்டியது, இப்பொழுது எனக்கு இந்த சுகம் வேண்டும், துன்பங்கள் வேண்டாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் நான் என்ன வேண்டும்? முன்பே எனக்கு இது கூறப்பட்டிருக்கின்றது. நல்ல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு துன்பங்கள் தீண்ட வேண்டாம் என்ற அந்த ஒரு சத்தியம் எனக்கு முன்பாகவே இருந்தது. இந்த நிலை வருவதற்கு முன்பாக இன்னமும் எனக்கு முன்னால் இதே நோய்களால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல நபர்களையும் என் கண் முன்பாக காட்டப்பட்டது. அவர்களும் துன்பங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நாளில் நான் சுகத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன். எனக்கு உள்ளும் அறிவிக்கப்பட்டது, உங்களுக்கு துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புங்கள் என்று. வெளிப்படையாகவும் காட்டப்பட்டது துன்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும். ஆனால் அந்த நேரத்தில் நான் எந்த துன்பமும் கஷ்டமும் இல்லாத நிலையில் இது எனக்கு நிகழாது என்ற எண்ணம் கொண்டிருந்தேன். அது அவர்களுக்குரிய துன்பம், எனக்குரியது கிடையாது என்று எண்ணியிருந்தேன். இதோ இந்த நாளில் நீங்கள் பார்த்து கொண்டீர்கள் உங்களுக்கான துன்பங்கள். இது மற்றவர்களுக்கு ஒரு அழகான செய்தியாக இருக்க வேண்டும். நாம் நாளைய வாழ்க்கையில் என்னவாக இருக்க விரும்புகின்றீர்களோ அது முன்பாகவே அறிவிக்கப்படுகின்றது. நல்ல நிலையில் இருக்கும் பொழுது உண்மையும் சத்தியமும் நமக்காக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. துன்பங்கள் யாருக்குமே வேண்டாம் என்று நாம் விரும்ப வேண்டும். மனித சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருப்போமே நாம். பிறருக்கு துன்பங்கள் வரும்பொழுது நானும் அந்த சமுதாயத்தை சார்ந்தவன்தான், எனக்கும் என்னுடைய துன்பங்கள் எனக்காக நிகழும். துன்பங்கள் நிகழ்வது ஒரு கெட்ட சக்தியின் அடிப்படையில். ஒரு புண் ஏற்படுகிறது என்றால் நல்ல நிலையிலிருக்கும் தோலுக்கும் புண்கள் ஏற்பட்டுவிட்ட பிறகு அந்த தோலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதில் அடையக்கூடிய சீல், அதற்குக்கூடிய அந்த புண்ணுடைய தன்மை, கெட்ட வாசனையை நமக்கு கொடுக்கின்றது. நல்ல நிலையிலிருக்கும் பொழுது மோந்து பார்க்கும் பொழுது அந்த வாசனை இல்லை. ஆனால் புண்கள் ஏற்பட்டுவிட்டு சீலுடைய ஆரம்பித்து விட்டால் அந்த வாசனை ஏற்படுகின்றது. அப்படியானால் அதுக்கு கெட்ட சக்தி ஒன்று இருக்கின்றது. அந்த கெட்ட வாசனை சக்தியின் அடிப்படையிலிருந்தே நமக்கு அது வெளிப்படுகின்றது. அது நன்மையாக தெரியவில்லை. கெட்ட சக்திகள் நமக்குள் இருக்கின்றன என்பதை நாம் அறிய வேண்டும். நல்ல சக்திகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் சுகமான வாழ்க்கை, கெட்ட சக்திகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் நம்முடைய பலகீனமும் துன்பங்களும் நமக்காக நம் கைகளாலேயே நம் எண்ணங்களால் உருவாக்கப்படுகின்றன. எந்த நேரமும் உங்களுக்கு நற்செய்திகள் உங்களை உள்ளத்தில் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த செய்திக்கு எந்த குறையும் கிடையாது. சுகம் வேண்டும் என்பது உடல் ரீதியான ஒரு சுகத்தின் அடிப்படையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது வேண்டும், சுகம் வேண்டும் என்று டாக்டர்களையும் நம்பியிருக்கின்றோம். முற்கூட்டியே நமக்கு அறிவிக்கப்பட்டதன் காரணமாக நாளைக்கு நோய்கள் வராமல் இருப்பதற்கு இன்றே நாம் பாடி ஸ்கேனர் பண்ணிக்கொள்ளலாம், டோட்டல் பாடி செக்அப் பண்ணிக்கொள்ளலாம், ஹோல் பாடி ஸ்கேனர் பண்ணிக்கொள்ளலாம், டாக்டர்களிடம் உறவு வைத்துக் கொள்ளலாம். அவர்கள் என்னை நாளையே உடல் ரீதியான துன்பங்களிலிருந்து பாதுகாப்பார்கள். உடல் ரீதியான துன்பங்களிலிருந்து பாதுகாப்பார்கள். நல்ல சக்தி எனக்கு சுகமான வாழ்க்கையை தந்து கொண்டிருக்கின்றது, கெட்ட சக்தி எனக்கு துன்பமான விளைச்சல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இதில் நமக்கு சந்தேகமில்லை. அப்படியானால் எனக்கு கெட்ட சக்திகள் என்னுடைய துன்பங்களுக்கு காரணமாக இருக்கின்றதா, அல்லது இதற்கு சம்பந்தமில்லாமல் உடலில் ஒரு துன்பமான நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதா, ஒரு நோய் உருவாகி கொண்டிருக்கின்றதா? ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு சக்தி தேவை. நான் உங்களிடம் அமைதியாக பேசுவதற்கு ஒரு சக்தி வேண்டும், கோபமாக பேசினால் அதற்கும் சக்தி வேண்டும். கோபமாக பேசுவதற்கு அதிகப்படியான சக்தியை நான் பிரயோகிக்க வேண்டும். சமாதானமாக பேசுவதற்கு சக்தி தேவையில்லை. இந்த சமாதானமான ஒரு பேச்சும் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த சமாதானமான ஒரு அங்கீகாரமும் உடலுக்கு இன்னமும் உள்ளத்திற்கு அழகையும் தெம்பையும் கொடுக்கின்றது. நல்ல பேச்சுக்களுக்கு நன்மைகள் அதிகமாக விளைகின்றது, சக்திகள் அதிகமாக விளைகின்றது. கெட்ட பேச்சுக்களுக்கு சக்திகள் குறைகின்றது, பலவீனமாகி விடுகின்றேன், பதட்டமும் ஏற்பட்டு விடுகின்றது, கைகாலும் நடுங்கவும் ஆரம்பிக்கின்றது கோபத்தினுடைய உச்சகட்டத்தில். என்னுடைய எண்ணத்தில் இருக்கின்றது நல்ல சக்தியா கெட்ட சக்தியா, எனக்காக விளைய இருக்கின்றது எது, எனக்காக துன்பங்களுக்குரிய சூழ்நிலையா, என்னுடைய உடலிலும் நோய்கள் உருவாக இருக்கின்றதா, விளைச்சல்களிலும் மக்கள் மனதிலும் எனக்கு எதிரானவற்றை நான் திருப்புகின்றேனா, மக்களுடைய மனதில் திருப்புகின்றேனா, எல்லாம் என்னுடைய உள்ளத்தினுடைய நல்ல சக்தியின் அடிப்படையில் இருக்கின்றது. நான் எனக்காக நன்மையை விரும்பும் பொழுது, அந்த நன்மையையே உங்களுக்காக விரும்பும் பொழுது, எவ்வளவு சுமூகமான பேச்சின் காரணமாக உங்களுக்கும் அது சுகமாக இருக்கின்றது, எனக்கும் சுகமாக இருக்கின்றது, மணிக்கணக்காக பேசி கொண்டிருந்திருக்கலாம், அந்த பேச்சில் எந்த விதமான என்னுடைய சக்தி விரயமும் கிடையாது, மாறாக இன்னும் தெம்பாக இருக்கின்றது. முடிந்துவிட்டதே, இனி எப்பொழுது மீண்டும் நாம் சந்திப்போம் என்ற அந்த அடிப்படையை கொண்டு நம்முடைய உள்ளம் அவ்வளவு அழகான உணர்வின் அடிப்படையில் சக்தி தேக்கம் நல்ல சக்தி உருவாக்கம் படைக்கும் சக்தியை உருவாக்கம் நம்முடைய உள்ளத்தில் உருவாகி இருக்கின்றது. பலகீனம் தீண்டவில்லை, சோர்வு தீண்டவில்லை. பலகீனமும் சோர்வும் இருக்கிற காலமெல்லாம் கெட்ட சக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கெட்ட விளைச்சல்கள் நமக்குள்ளும் இருக்கின்றது நோய்களாக, முதலில் மனதிலிருந்து அந்த கேடுகள் விளைகின்றன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். என்னுடைய எண்ணத்தில் இருக்கின்றது நான் நல்ல சக்திகளோடு இருக்கின்றேனா கெட்ட சக்திகளோடு இருக்கின்றேனா என்பதை பிரித்து பார்க்க வேண்டும். நாம் அனைவரும் மனதின் அடிப்படையில் ஒரே சமுதாயமா? வெளிப்படையான உடல் அமைப்பில் செயல்பாடுகளின் அமைப்பில் ஒரே சமுதாயமா? அல்லது வாழக்கூடிய வாழ்க்கையின் தகுதிகளில் உலகத்தினுடைய பொருள்களை கொண்டும் மக்கள் தொகையை கொண்டும் இன்னும் என்னுடைய வசதியான வாழ்க்கையை கொண்டும் ஆடம்பரமான வாழ்க்கையை கொண்டும் வித்தியாசம் பார்த்துகின்றோம் ஒருவருக்கொருவர், நீ என்னை விட சான்றவன் என்று. இங்கு ஆரம்பிக்கிறது கெட்ட சக்திகள். ஒரு மனிதனை மனதின் ரீதியில் பார்க்க வேண்டுமா அல்லது உடல் ரீதியாக பார்க்க வேண்டுமா? நோயோடு இருக்கின்றார் எனக்கு வேண்டாம், நோய்கள் எல்லாருக்கும் வரும், அது சுகமாகவும் செய்யும், அவர் முன்பை விட அழகான உடல்நிலையை கொண்டும் இன்னும் திறனை கொண்டும் உடல் வளப்பை கொண்டும் அவர் நல்ல நிலைக்கு திரும்புவார், அந்த நாளில் இன்று வெறுக்கின்றீர்களே, அப்படி கிடையாது. உடலில் ஏற்படக்கூடிய நோய்கள் வரும் போகும், ஆனால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கேடுகள் நாம் விளக்கிக் கொண்டால் தீவிராது போகப் போவதில்லை. சுகமாக வாழ விரும்பும் போதெல்லாம் நாம் கஷ்டத்தில் இருந்து கொண்டு விரும்புகின்றோமே தவிர, நல்ல நிலையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது சுகமாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நாம் மேற்கொள்வதில்லை. நல்ல நிலையில் இருக்கும் பொழுது சுகமாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் மன ரீதியான நன்மையை கொண்டு வரும். உடலால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாம் சுகமாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் உடலுக்கு மட்டுமே தான் அது வேண்டுமே தவிர மனதுக்கு வேண்டாது. நல்ல எண்ணத்தோடு வாழும் நேரமெல்லாம் நல்ல சக்தியோடு மேலும் படைக்கும் சக்தி, உயிராற்றல் மிக்க சக்தி நமக்குள் உருவாகி கொண்டிருக்கின்றது. பொருள் ரீதியாக பார்க்கும் பொழுது இவர்களுடைய உடை அலங்காரம், அவர்களுடைய பணத்தினுடைய தோற்றம், அவர்களுடைய வசதி வாய்ப்புகளுடைய உற்சாகம் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது தான் நம்மை நாமே தாழ்த்திக் கொள்கின்றோம் அல்லது அவர்களை உயர்வாக பார்க்கின்றோம். இறைவன் கூறுகின்றான், நீங்கள் அனைவரும் ஒரே சமுதாயம். மனதை கொண்டுதான் மனிதன் என்பது உண்மையானால் நீங்கள் அனைவரும் ஒரே மனதை கொண்டிருக்கின்றீர்கள், நன்மை வேண்டும். இறைவன் கூறுவது நன்மைக்கு ஒரு உயிரோட்டம் வேண்டும், தீமைக்கு அந்த உயிரோட்டம் பலவீனப்படுத்தக்கூடிய உங்களுடைய எண்ணத்தினுடைய கேடுகள் வேண்டும். எண்ணத்தினுடைய கேடுகளிலிருந்து என்று விலகுகின்றோம். நாளைக்கே எனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும் விரும்புங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய கேடுகள் அவ்வளவுமே மாயையானது. ஒரு நோய் எப்படி நீங்குமோ அதே போன்று சமுதாயத்தில் எனக்கு ஏற்பட்டுவிட்ட சில சிக்கல்கள், குடும்பத்தில் எனக்கு ஏற்பட்டுவிட்ட சில சச்சரவுகள், இன்னும் என் உடலுக்கு எனக்கு நானே குறைத்து வைத்துக்கொண்டே சில உடல் நல குறைபாடுகள், இவை அனைத்துமே என்னை விட்டும் நீங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் ஒவ்வொரு கோணத்திலிருந்தும் ஒவ்வொரு திசையிலிருந்தும் எனக்காக வரக்கூடிய தீமைகள் நிற்க வேண்டும், விலக வேண்டும். என் புறத்திலிருந்து நன்மையின் காரணமாக வழிவிட்டு நான் சுகமான பாதையில் செல்ல வேண்டும். நீங்கள் விரும்புங்கள். உங்களுடைய விருப்பம் உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சத்தியம், படைக்கும் சக்தி, உயிரோட்டமுள்ள சக்தி. உயிரை படைப்பவன் இறைவன். இன்று உயிர் நம்மை விட்டும் விலகி கொண்டிருக்கின்றது, நம்முடைய துன்பங்களின் காரணமாக, மன வேதனைகளின் காரணமாக நம்மை விட்டு விலகி கொண்டிருக்கின்றது. கெட்ட சக்திகள் நம்மோடு இருக்கும் பொழுது நம்மை விட்டும் நன்மைகள் விலகி கொண்டிருக்கும், தீமைகள் பெருகி கொண்டிருக்கும். தீமைகளில் வாழும் காலமெல்லாம் என் உயிரோட்டம் குறையும், அத்துடன் என்னுடைய சுகவீனங்கள் குறையும், துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் அதிகமாகும். நாளைக்கு துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் அதிகமாகக்கூடாது. நாம் ஒரே சமுதாயத்தினராக இருக்கின்றோம். இதன் அடிப்படையில் யாருக்கு துன்பம் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள்? யார் குடி கெட வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள்? யார் என் கண் முன்பாக அவதிக்குள்ளாக வேண்டும்? ஒவ்வொருவரும் விரும்ப மாட்டோம், ஆனால் விரும்பிக் கொண்டிருக்கின்றோம். பொறாமை என்ற அந்த ஒரு உணர்வு இருக்கும் முறையில் நம் கண் முன்பாக யாரும் நம்மை விட அதிகமாக வாழ்ந்தால் நாம் சகித்துக் கொள்ள மாட்டோம். குறிப்பாக நமக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவினர்களோ நண்பர்களோ பெரும் நிலைக்கு வரும் பொழுது நமக்கு பொறாமை குணம் ஏற்படும். அந்த பொறாமை குணம்தான் தீமைகளுக்கு வழிவகுக்கக்கூடிய முதல் படிக்கட்டு. இறுதி வரையில் அந்த பொறாமை அதிகரிக்கும் காலமெல்லாம் என் உயிரோட்டம் தடைப்பட்டு குறைபட்டு கொண்டிருக்கின்றது என்பதில் சந்தேகமில்லாமல் நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஒரு காலம் சந்தேகம் என்பதற்கு இடமில்லை. என்னுடைய பொறாமையின் காரணமாக என் வாழ்க்கை பின்னோக்கி திரும்பிவிட்டது. முன்னோக்கி நான் வளரக்கூடிய மாபெரும் அந்த வாழ்க்கையை விட்டும் திரும்பிவிட்டேன். சுகமான வாழ்க்கையில் வாழ வேண்டும். எந்த தீங்கும் என்னை தீண்டாத வாழ்க்கையில் வாழ வேண்டும். என்னுடைய நன்மைகளுக்கு சுகங்களுக்கு எந்த கோணத்தில் இருந்தாலும், மனதின் அடிப்படையில் இருந்தாலும் சரி, என் உடல் கோளாறுகளின் அடிப்படையில் இருந்தாலும் சரி, என்னுடைய குடும்பத்தில் எனக்கு அப்பால் என்னுடைய சமூகத்திலிருந்து எந்த தீமையும் என்னை தீண்டக்கூடாது என்ற ஒரு எண்ணம் உங்களுக்காக விதைக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இது இல்லாத உள்ளம் எது? சமுதாயத்திலிருந்து, தட்பவெப்ப சூழ்நிலைகளிலிருந்து, என்னை சுற்றுப்புற சூழ்நிலைகளிலிருந்து, இயற்கையினுடைய சூழல்களிலிருந்தும், என்னுடைய நட்புறவுகள், நட்பு உறவுகள் அவர்களிடமிருந்தும், என்னுடைய உடல்நலக் கோளாறுகளிலிருந்தும், என் மனதிலிருந்தும் எந்த வேதனையும் என்னை தீண்டக்கூடாது. மாறாக சுகங்களுக்கு மேல் சுகங்கள் பெருகிக் கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் விரும்புகின்றோம். இந்த நற்செய்தி உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்தில் ஒவ்வொரு மூச்சிலும் இறங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனாலும் உதாசீனப்படுத்தியவர்களாகவும் அலட்சியப்படுத்தியவர்களாகவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த நாள் வரையில் இந்த அலட்சியம் என்றால், எதனை குறித்து இன்று நீங்கள் உபதேசிக்கப்பட்டீர்களோ, ஒரு சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று உபதேசிக்கப்பட்டீர்களோ, அதனை நான் நிராகரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் எனக்காக அந்த சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நான் அது வேண்டாம் என்று விரும்பும்போது அந்த சூழ்நிலை தகர்க்கப்படுகின்றது. அங்கு ஒரு நல்ல சூழ்நிலையாக எனக்காக உருவாகி கொண்டிருக்கின்றது. இதனை நாம் நம்ப வேண்டும். நல்ல சக்திகளோடும் கெட்ட சக்திகளோடும் நாம் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நல்ல சக்திகளுடைய விளைச்சல்கள் என் உள்ளத்தில் எந்த அளவுக்கு பொறாமை இல்லையோ அந்த அளவுக்கு. பொறாமை இல்லாத வரையில் நான் எனக்குள் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளை நான் கவனிக்க முடியும். பொறாமை இருக்கும் பொழுது பிறருடைய விளைச்சல்களில் எந்த அளவுக்கு அவர்கள் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அதைத்தான் நான் பார்ப்பேனே தவிர அவர்களுக்கும் எனக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளியை முக்கியமாக கொண்டு, ஒன்று நான் மிகைத்திருந்தால் பெருமை கொள்வேன், அவர்கள் மிகைத்துவிட்டால் பொறாமை கொள்வேன், கெட்ட சக்திகள் சேர்ந்துவிட்டன. ஒவ்வொருவரும் தனித்தனியான தன்மையுடையவர்களாகவும் தனித்தனி வாழ்க்கையை கொண்டிருப்பவர்களாகவும் நீங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அதற்கான வழிமுறையும் தனித்தனியே உள்ளது. அத்தியாயம் 5:48 இறைவனுடைய வாக்கு, நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக படைக்கப்பட்டவர்கள், தனித்தன்மையோடு படைக்கப்பட்டவர்கள். யாரொருவரும் யார் மாதிரியும் கிடையாது. அகத்தின் அடகுதான் முகத்தில் தெரியும் என்றால் ஒவ்வொருடைய முகமும் வித்தியாசமானது, ஒன்று போல் ஒரு முகம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அகத்தில் உங்களுக்காக அமைக்கப்பட்டுக்கூடிய ஒரு தனி வாழ்க்கை தான் அந்த முகத்தில் ஒரு தோற்றத்தினுடைய அமைப்பில் வித்தியாசம் இருக்கின்றது. நீங்கள் யாரும் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ முடியாது, தனித்தன்மையோடு வாழ வேண்டும் என்று. அதற்கான வழிமுறையையும் நான் உங்களுக்காக அமைத்து விட்டேன். நல்ல எண்ணத்தோடு கவனிக்கும் பொழுது, மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காமல், அதை போன்ற ஒரு கேடு, என்னை நானே அடிச்சொல்லக்கூடிய கேடு கிடையாது, உங்களை பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து வாழ வேண்டாம். நீங்கள் ஒப்புமையில் ஒருவருக்கொருவர் சார்ந்தவர்கள் இல்லை, தனித்தனியான மனிதர்கள். வேதத்தின் சாட்சியமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது, நீங்கள் யாவருமே ஒரே சமுதாயத்தினர், தனித்தனித்தன்மையை கொண்டிருக்கூடிய தனி நபர்களாக இணைந்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தினர். ஒருவருடைய விளைச்சல்கள் பிறருக்கு உதவும், ஒருவர் பிறருக்கு உதவ மாட்டார். நான் என்னுடைய விளைச்சல்களிலிருந்து உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லும் பொழுது, சத்தியத்தை கூறும் பொழுது, அந்த சத்தியத்திலிருந்து நீங்கள் விளைய வேண்டும் என்பதை விட, என்னுடைய சத்தியத்தில் நான் எதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனோ அதனை அப்படியே கொடுக்க முடியாது. தனித்தனியான வாழ்க்கை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நீங்கள் ஒரே சமுதாயத்தினர். இப்பொழுது எப்பொழுது கூட்டு வாழ்க்கை என்று ஆரம்பிச்சிட்டீர்களோ, ஒவ்வொருவரும் கூட்டு கூட்டாக தனித்தனியாக பிறந்து விடுவீர்கள், தனித்தன்மை இழந்து விட்டீர்கள். மந்தை கூட்டங்களாக நீங்கள் ஆடு மாடுகளைப் போன்று, கால்நடைகளைப் போன்று வாழக்கூடிய மக்களாக வாழ்வதற்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்கள், வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றீர்கள் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனித்தன்மையை கொண்டவர்களாக. எந்த ஒரு வழிமுறையையும் நான் பின்பற்ற மாட்டேன். எனக்காக உள்ள ஒரு வழிமுறை இருக்கின்றது, அந்த வழிமுறையை நான் ஏற்றுக்கொண்டு வாழ இருக்கின்றேன். அந்த வழிமுறை என் கவனத்தின் ஈர்ப்பின் காரணமாக என்னுடைய சக்தி பிறரிடம் என்னை ஒப்பிட்டு, என்னை பிறரோடு ஒப்பிட்டு பார்க்காத அந்த கெட்ட சக்தி நீங்கிவிட்டதன் காரணமாக நன்மையான சக்திகள் என்னிடம் இருக்கின்றன. இப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் இடையே எந்த வேற்றுமையும் கிடையாது, எந்த ஒற்றுமையும் கிடையாது. தனித்தன்மையுடைய மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என் புறமிருந்து உங்களுக்கு நன்மைகள் உண்டே தவிர என் புறமிருந்து கேடுகள் கிடையாது. நான் சுகமாக வாழ வேண்டும் என்று விரும்பும் பொழுது அந்த விருப்பத்தில் நான் மிகைப்பவனாக இருப்பேன். என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு என்னுடைய காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும், எனக்கு சாதகமாக. நினைத்தால் சுகம் என்ற அந்த அடிப்படை, சுகமாக வாழ வேண்டும் என்று விரும்பும் பொழுது மற்றவர்களுக்கு இந்த சுகம் ஏன் கிடைக்காது என்று அந்த எண்ணம் வரும்பொழுது மட்டும்தான் அவரவருக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை அவர்கள் நம்பினால் தவிர நல்ல சக்திகளுக்கிடமில்லை. அந்த நம்பிக்கை என்பது கஷ்டமான ஒரு பாக்காக இருக்கும் காரணமாக நீங்கள் இப்பொழுது அறிய வேண்டிய ஒரு அழகான விஷயம், தனித்தன்மையோடு படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஒருவர் மற்றவருக்கு சார்ந்து, ஒருவரை போன்று ஒருவர் இல்லை. அகத்தினுடைய அழகு முகத்தில் தெரியும் என்றால் அகத்திற்குரிய ஒரு தனித்தன்மை உங்களுடைய முகமாக இருக்கின்றது. அந்த முகம் வித்தியாசப்பட்டிருக்கின்றது, ஒருவர் முகம் போன்ற ஒருவர் முகம் கிடையாது. நீங்கள் யாவருமே தனித்தன்மையுடையவர்கள். அப்படி என்றால் உங்களை வாழ வைப்பது யார்? உங்களை படைத்தவன் யாரோ அவன் தான் உங்களை வாழ வைப்பான். இப்பொழுதும் சரி படைப்பாளன் என்பதை நம்புங்கள். படைப்பாளன் தன்னுடைய படைப்பை காப்பியடிப்பான் இல்லை, தான் படைத்துவிட்டு அதே படைப்பை போன்று இன்னொரு படைப்பு காப்பிடிப்பவனில்லை. அவன் படைப்பாளன், புதிய புதிய உயிரோட்டமுள்ள ஒரு அமைப்பாக உங்களை உருவாக்கி கொண்டிருப்பவன். இப்பொழுதும் கூட நாம் படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் புதிய படைப்பாக. அந்த படைப்புக்கு உங்களுக்கு தேவையானது நற்செய்தியும், அந்த நற்செய்தியை நம்பிக்கை கொள்ளக்கூடிய சக்தியும் வேண்டும். நம்பிக்கைக்கு ஒரு சக்தி தேவை. நன்மையை நம்பக்கூடியவர்களாக நாம் இன்று நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றோம். இதுவரையில் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு கால்நடைகள், மிருகங்களைப் போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். அவர் எனக்கு உதவி செய்வார் என்றும், என்னுடைய குடும்பங்கள் எனக்கு உதவி செய்யும் என்றும், என்னுடைய சமுதாயத்திலிருந்து எனக்கு நன்மைகள் கிடைக்கும் என்றும், இந்த அரசாங்கம் என்னை பாதுகாக்கும் என்றும், ஒருபோதும் அவ்விதமாக அல்ல. உங்களை படைத்தவன், உங்களுக்கு முதன் முதலாக பாலூட்டியவன், பாலை கொண்டு வந்தவன், உணவை உங்களுக்காக ஏற்பாடு செய்தவன், அதனுடைய தன்மைகளை உங்களுக்காக அமைத்தவன், கனிவகைகளையும் இன்னும் பொற்பூண்டுகளையும் காய்கறிகளையும் உங்களுக்கான நீங்கள் விரும்பக்கூடிய மாமிசங்களையும் காற்றையும் தண்ணீரையும் மண் வளத்தையும் உங்களுக்காக படைத்தான். இதில் உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே எந்த விதமான கூட்டும் கிடையாது. உங்களுடைய உதவியும் உனக்கு தேவையற்ற நகர்ந்தான். அந்த இறைவனை நீங்கள் இப்பொழுது நினைவு கூற வேண்டும். பத்து மாதங்களும் கருவறையில் உங்களை வளர்த்தான் இருட்டறையில். இதற்கு முன்பாக உருவாகத்துக்கு முன்பாக எங்கிருந்தீர்கள்? அது ஒரு இருள். இனி இந்த வாழ்க்கைக்கு பிறகு என்ன, நாளை வாழ்க்கை என்ன, எதுவும் தெரியாது. அங்கு ஒரு இருள். மூன்று இருள்களில், ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று இருள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் ஒரு கருவாக அமைப்பதற்கு முன்பாக எப்படி இருந்தேன் தெரியாது. இருளில் இருந்தேன், பார்வை இல்லை, ஒளி இல்லை. இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே, என்னுடைய விருப்பப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா இல்லை, என்னுடைய விருப்பத்துக்கு மாறாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொன்றும். என்ன செய்வது இப்பொழுதும் தெரியாது. இந்த இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளைய வாழ்க்கை எப்படி அமையும் என்று கற்பனைகள் இருக்கின்றன, கனவுகள் இருக்கின்றன. அது நிகழுமா நிகழாது, நிகழ்த்துக்கொள்ள முடியுமா முடியாது, தெரியாது. இருளில் இருக்கின்றேன். நேற்று இன்று நாளை இந்த மூன்று பொழுதுகளிலும் நாம் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றாலும் எனக்கு எல்லாம் தெரியும் என்றால் தியானம். எனக்கு முக்காலம் தெரிந்தவன், முக்காலம் அறிந்த முனிவன் என்று தங்களை தாங்களை போற்றிக்கொண்டும் ஏமாற்றிக்கொண்டும் அதை நம்பிக்கொண்டும் வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த முக்காலத்தையும் படைத்த இறைவனை மறந்துவிட்டோம். இறை உணர்வோடு நீங்கள் வாழ வேண்டும். அந்த இறை உணர்வு இப்பொழுது அறிவிக்கின்றது, நாளைய வாழ்க்கை உங்களுக்கு சுகமாக இருக்க வேண்டும். வேண்டுமா வேண்டாமா? நற்செய்திகள் உங்களுடைய உள்ளத்தில் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. இது புதிய செய்தி இல்லை. எதனை நாம் மறந்துவிட்டோமோ அல்லது இதெல்லாம் ஆகக்கூடிய காரியம் இல்லை என்று நாம் அலட்சியப்படுத்திவிட்டோமோ அது சத்தியம்தான் என்பதை இன்று நாம் தெளிவாக விளங்க வேண்டும். இன்று எனக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் இனியும் நாளுக்கு எவ்வளோ கஷ்டம் ஏற்படும் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரமும் உங்களுக்காக நீங்கள் கற்பனை செய்யக்கூடியது. எதற்கு எதிர்த்தென்றால், நாளைய வாழ்க்கையை சுகமாக அமைய வேண்டும் என்ற அந்த ஒரு செய்தியை கொடுத்ததன் காரணமாக அது நிகழாதே, எப்படி நிகழும் என்றும், ஆனால் அதற்கு மாறாக கண்டிப்பாக நிகழும் என்று உறுதி செய்துவிட்டு, இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை அமைய இருக்கின்றது என்று இப்பொழுது கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். எந்த அளவுக்கு ஷைத்தான் கெட்ட சக்திகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடியது நம்மை பிடித்துவிட்டது என்பதை கொஞ்சம் பாருங்கள். நன்மைக்கு பதிலாக தீமையை கொள்முதல் செய்து கொண்டோம் என்று இப்பொழுது உங்களுடைய துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். இது முன்னமே அறிவிக்கப்பட்டது, துன்பங்கள் வேண்டாம் என்று விரும்புகள் என்று. ஆனால் இப்பொழுது விரும்புகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பது, நான் எதனை புறக்கணித்து விட்டேனோ, எந்த சத்தியத்தை நான் புறக்கணித்து விட்டு மனித குட்டங்களுடன் சேர்ந்து கொண்டு துன்பங்கள் வரத்தான் செய்யும். வாழ்க்கை என்றால் எல்லாம் உண்டு என்று தத்துவம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பைத்தியங்களை நம்பிக்கொண்டிருந்தோமோ துன்பமும் இன்பமும் வரத்தான் செய்யும் என்று, மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும் என்று, மனிதர்களுடைய தத்துவப்பித்தான வார்த்தைகளை தத்துவங்கள் என்றும் வாழ்க்கையினுடைய சத்தியம் என்றும் எண்ணிக்கொண்டிருந்தோமே, இப்பொழுது வந்துவிட்டது, துன்பம் வந்துவிட்டது, இந்த துன்பம் நீங்க வேண்டும் என்று ஏன் விரும்புகின்றீர்கள்? தத்துவம் என்னாகிவிட்டது, வரத்தான் செய்யும் என்று குறிப்பது, ஆகா வந்துவிட்டது, சுகமாக அமைதியாக இருக்க வேண்டியதுதானே, ஏன் போக வேண்டும் என்று இப்பொழுது விரும்புகின்றீர்கள்? முன்னமே விரும்பியிருக்கலாமே. இந்த சூழ்நிலைக்கு நாம் சிக்கியிருந்திருக்க மாட்டோம். நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு துன்பமும் நம்முடைய திமிரின் காரணமாக, மந்தைகளாக, காட்டு மிருகங்களாக, மனித கூட்டங்களை நம்பி ஒருவருக்கொருவர் பொய்யை பேசிக்கொண்டும் அதை தத்துவங்களாக்கிக் கொண்டும் அது சத்தியம் என்று நமக்காக்கிக் கொண்டும் நம்பி வாழ்ந்த அந்த வாழ்க்கையினுடைய வினை இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த துன்பங்கள் வேண்டாம் என்று இன்று நாம் கூறிக்கொண்டிருக்கூடிய இந்த நேரம் அனுபவிக்க நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது முன்பே அறிவிக்கப்பட்டது. ஆனால் வரும் என்று கூறினோம், சுகமாக இருக்கக்கூடிய நிலையில் இப்பொழுது எதனை நம்பினோமோ அது விளைந்திருக்கின்றது. எது உங்களுடைய மனதில் இருக்கின்றதோ அது உங்களுக்காக நாளைய வாழ்க்கையாக விளைய இருக்கின்றது என்பதை இன்று சத்தியத்தை கொண்டு அறியுங்கள். ஒருபோதும் இந்த சத்தியத்தை விட்டு நாம் விலகவும் முடியாது. இதிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட்டவர்களும் இல்லை. இன்று நான் என்னுடைய கெட்ட எண்ணங்களிலிருந்து விலகினால் தவிர விலகியாக வேண்டும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விலகியே தீர வேண்டும். உங்களுடைய இறைவனை இப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் உணர்வாக அறியுங்கள். மாபெரும் சக்தி உங்களுடைய இருதயத்தில் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதனை நாம் இப்பொழுதுதான் கவனிக்க ஆரம்பிக்கின்றோம். எனவே இயங்க ஆரம்பித்திருக்கின்றது. இதற்கு முன்னாலும் இருந்தது அலட்சியப்படுத்தினோம். இருந்தாலும் அவன் கொடுத்த ஒரு பாக்கியம் அதனை அங்கு உறைந்து கிடக்கின்றது. இப்பொழுது சொல்லும் பொழுது உண்மைதானே என்று விளங்க ஆரம்பிக்கின்றது. இதுவரையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நாம், இறைவன் கொடுத்ததை நாம் நிராகரித்திருந்தோம். இன்று அதை விளங்க ஆரம்பிக்கின்றோம். எனக்கு அருளப்பட்ட ஒரு நற்செய்தி என்னை விட்டு நீக்கப்படவில்லை. நான் அதை உதாசீனப்படுத்தினாலும் அந்த அளவுக்கு இறைவன் நம் மீது கருணை அமைக்கிறார். நாம் உதாசீனப்படுத்திவிட்டாலும் இறைவன் அதை நீக்கவில்லை. அங்கேயே என்னுடைய சத்தியம் உண்மையானது எந்த நேரத்திலும் நீங்கள் நினைவு கூறும் பொழுது இறைவன் என்னோடு இருக்கின்றான் என்ற அந்த உணர்வு வேண்டும். இறை உணர்வோடு நீங்கள் வாழ வேண்டும். இன்று முதலாக உங்களிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அழகான எண்ணமும் இறைவனால் மட்டுமே நிகழ்த்தப்படக்கூடிய உயிராற்றல் மிக்க படைக்கும் சக்தியை கொண்டதாகும். அந்த படைப்பு ஒரே மாதிரியான படைப்பல்ல, ஒன்றுக்கொன்று உயர்வான படைப்பு. பரிணாமம் வளர்ச்சி என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அது ஒன்றுக்கொன்று உயர்ந்த படைப்பாக உருவாகி கொண்டிருப்பதால், தாழ்ந்த படைப்பாக போய் கொண்டிருப்பதால் உயர்ந்த படைப்பு ஒன்றுக்கு மேல் ஒன்று உயர்ந்தது. இறைவனிடமிருந்துள்ள செய்தி, இன்று நீங்கள் சுகமாக வாழ வேண்டும் என்று கூறப்படுவது, இதற்கு முன்பாக சுகமாக வாழ்ந்தீர்களே அதை போன்றல்ல, இதை விட அழகான சிறப்பாக புதிய படைப்பாக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இறைவன் மீண்டும் படைப்பவன், நம்மை மீண்டும் எழுப்புவான் என்ற அந்த எண்ணம் நாம் கொண்டிருக்க வேண்டும். நாம் இறந்த காலத்திலிருந்து வருங்காலத்திற்கு செல்ல இருக்கின்றோம். புதிய படைப்பாக, புதிய படைப்பை கொண்டு நான் என்ற இறைவனை சார்ந்து வாழ இருக்கின்றேன். நற்செய்தி கூறப்படுகின்றது. இந்த நற்செய்தி வேதமாகும். ஒவ்வொரு நற்செய்தியும் வேதமாகும். முதலாவதாக நாம் அறிய வேண்டியது, நாம் தனித்தனியான மனிதர்கள், கூட்டு வாழ்க்கை வாழ முடியாது. அது மனிதர்கள் கற்பித்தது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை, சுகமான தேவை இருக்கின்றது. ஒரே மாதிரி தேவையா அல்லது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான தேவைகளா? ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பார்த்தால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான கஷ்டமா வெவ்வேறான கஷ்டமா? ஒருவர் கஷ்டம் போன்று ஒருவர் கிடையாது. நான் எந்த கஷ்டத்தை எவ்வளவு கூறினாலும் அவரால் புரிந்து கொள்ள முடியாது. நான் கூறுவேன், அவங்கவுங்க வந்தால் தான் தெரியும். ஒவ்வொருடம் கஷ்டம் இருக்கின்றது. அதை சில சொல்ல முடியும், சில பேர் சொன்னாலும் புரியாது. எவ்வளவு பிரயத்தனப்பட்டு நாம் விளக்கி சொன்னாலும் சரி, உங்களுடைய கஷ்டத்தை அவர்களுக்கு நாம் வைத்துவிட முடியாது. ஆனால் இவர்கள் கூறுவார்கள், கஷ்டத்தை பகிர்ந்து கொண்டால் அது பாதியாகும். இது உண்மையா பொய்யா? எனக்கு தலைவலிக்குது, உங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன், தலைவலிக்குது எனக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட குறந்து கொண்டாலே பாதி போயிடும். உங்களை பேர்கிட்ட குறந்து கொண்டா காணா போயிடும். அப்படியா போகுது? எப்படி நாம் ஊர் மக்களுடைய அலங்காரமான பேச்சுக்களை பேசிக்கொண்டு நம்மை நாமே ஏமாற்றிக்கொண்டு படித்தவர்கள் என்ற அந்த மமதையில் வெட்டித்தனமாக நம்முடைய வாழ்க்கையை கடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை இன்று நீங்கள் உணர வேண்டும். ஊர் மக்கள் பொதுமக்கள் பேச்சுக்களை கேட்க முடியாது. சொந்தத்தை கேளுங்கள், உள்ளத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை கேளுங்கள். இறைவனோடு உங்களுடைய உணர்வோடு உங்களுடைய எண்ணங்கள் பரிமாற்றம் வேண்டும். எந்த கேள்வி இருந்தாலும் இது சரியா தவறா என்பதை உள்ளத்தில் கேளுங்கள். அது பதில் சொல்லணும். அங்கு வேதம் நிலைத்திருக்கின்றது. முதல் மூச்சாக, என்னுடைய படைப்பு, நான் ஒரு குழந்தையாக பிறந்த சமயத்தில் எனக்காக அறிவிக்கப்பட்ட அந்த முதல் மூச்சில் என்னுடைய ஒட்டுமொத்த உடல் உறுப்பும் புதிய ஒரு படைப்பாக, உயிரோட்டம் உள்ள ஒரு குழந்தையாக வெளிப்பட்டது. இப்பொழுதும் சரி, இறைவனுடைய மூச்சுக்கள் உணர்வாக இறங்குகின்றன. அதை நம்பிக்கை கொள்ளும்போது புது உயிரோட்டம், புது படைப்பாக நீங்கள் மாறி இருக்கின்றீர்கள். வெளித்தோற்றத்திற்கு அதே மாதிரி தெரியும், ஆனால் உங்களுக்கான விளைச்சல்கள் புதிய பரிணாமத்தோடு, பரிமாணங்களின் வளர்ச்சிகளோடு. நீங்கள் அறிந்து உணர முடியாத, பார்த்து தெரிய முடியாத மாபெரும் சக்தி இயக்கத்தில் நீங்கள் ஒரு படைப்பாக உருவாகி கொண்டிருக்கின்றீர்கள். பிறகு குழந்தையாக பிறந்தவுடன் எதுவுமே தெரிவதில்லை. பிறந்து வளர்ந்து வரும்போது தெரிகின்றது நன்மை தீமைகள் எல்லாம் தெரிகிறது, தெளிவாகின்றது. அதே போன்று இப்பொழுது நீங்கள் நம்பிவிட்ட ஒன்றில் ஒரு உயிரோட்டம் பிறந்துவிட்டது. அதற்கான விளைச்சல்களை நீங்கள் பார்க்கக்கூடிய காலம் ஒன்று இருக்கின்றது. அதுவரையில் நீங்கள் சுகத்தை அனுபவித்து வாருங்கள். ஒரு நேரம் வரும்பொழுது, ஒரு பக்கம் வரும்பொழுது எனக்கு தெரியும், நான் விரும்பியது இதோ இருக்கின்றது, இதில் தான் நான் இதுவரை வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்பதும் தெரியும். ஒரு குழந்தை பிறந்ததும் அதனுடைய நன்மைகளுக்கான கால சூழ்நிலை 25 வயது, 18 வயது, 20 வயது என்று இருக்கின்றது. அதன் பிறகுதான் துன்பங்கள் வர ஆரம்பிக்கின்றன. அதுவரையில் முதல் முயற்சியில் அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த சத்தியம் தான் அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. இவ்வளவு காலமும் கஷ்டங்களும் துன்பங்களும் இல்லாமல், மனவேதனைகள் இல்லாமல். மனவேதனைகள் ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் எப்பொழுது ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்கின்றீர்களோ அன்று தான் ஆரம்பிக்கின்றது. காரணம், இந்த குடும்பத்தை நான் தான் காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டதன் காரணமாக. இறைவன் காப்பாற்ற மாட்டான், நான் தான் காப்பாற்ற வேண்டும், நான் தான் சம்பாதிக்க வேண்டும், நான் தான் வளர்க்க வேண்டும் என்று நான் என்று கூறியதன் காரணமாக இறைவன் விலகிவிட்டான். இப்பொழுது நீங்கள் கடுமையான பிரளயத்தில் நீங்கள் சிக்கிக் கொண்டீர்கள், பெரும் பயத்திலும் சிக்கிக் கொண்டீர்கள். அந்த பயம் சத்தியம்தான். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுமையும் ஏற்றப்பட்டவர்களாக, அதில் பழகி கொண்டவர்களாக, பின்னர் மீண்டும் சுமை ஏற்றப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனை மறந்ததன் காரணமாக இன்று நம்முடைய இருதயத்தின் பக்கம் திரும்புங்கள். உணர்வாக நற்செய்திகள் நம்முடைய இருதயத்தில் ஒவ்வொரு மூச்சிலும் இறங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை கவனிக்கிறோம். என்ன நல்ல செய்தி அங்கே இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க. எந்த விதமான கஷ்டமாக இருக்கட்டும், தீர வேண்டும், சுகமாக வேண்டும். இதற்கு நிகரான நற்செய்தி என்ன? யாரால் முடியும் அது? மனிதர்களால். நீங்கள் சிந்தித்து பார்த்தால் மனிதர்களால் தான் இவ்வளவு வந்தது. உங்களுக்கு நெருக்கமான மனிதர்களாலும் உங்களுக்கு தொழில் உள்ள மனிதர்களாலும் அவர்களுடைய கேடுகளின் காரணமாக நாமும் மனித சமுதாயத்தோடு ஒட்டுமொத்த கூட்டமாக விலங்கினங்களாக மாறுவதன் காரணமாக அவ்வளவையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் தனித்தனியான பிறவிகள் என்பதை உங்களுடைய உள்ளத்தில் கொள்ள வேண்டும். யாரொருவரும் யாரொருவருக்கும் ஒரு அன்னுவளவு கூட தங்கள் புறத்திலிருந்து ஒரு நன்மை கொடுக்க முடியாது. அந்த நன்மைக்கான பாதையை காட்ட முடியும் அவ்வளவுதான். இப்பொழுது நன்மைக்கான பாதை உங்களுக்கு காட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. என்னிடமிருந்துள்ள நன்மைகள்லாம் வாழ்ந்ததிலிருந்து சொல்வதன் காரணமாக, உண்மையை பேசும் காரணமாக. உண்மைக்கு ஒரு தெளிவு வேண்டுமென்றால் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அத்தாட்சியாக பார்த்தால் தெளிவு இருக்கின்றது, அத்தாட்சி இல்லை என்றால் தெளிவில்லை. அந்த அத்தாட்சியில் முன்மாதிரியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இந்த சத்தியம் உணர்வாக உங்களை உள்ளத்திற்குள்ளே ஒரு சத்தியத்தோடு இணைகிறது. என்னை உள்ளத்திற்கு புரியவில்லை, இது நடக்காது என்று உங்களுக்கு உள்ளம் எப்பவும் தோன்றுமானால் நிச்சயமாக நான் அதில் வாழவில்லை, பொய் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்பது பொருளாகும். விளங்குகின்றது. விளக்கத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். விளங்காத வாழ்க்கையில் இதுவரையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். உலக மக்களுடைய கல்வியை படித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த கல்வி என்னை வாழ வைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். இந்த கல்வி உயிரை படைக்குமா? இந்த கல்வியை கொண்டு நேற்று இன்று நாளையில் என்ன நிகழ்ந்தது, என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, என்ன நிகழும் என்று சொல்ல முடியுமா? ஜோசியம் சொல்லலாம், அவ்வளவும் பொய்யும் தெரியும். நடக்கும், நடக்காமலும் போகலாம். குறிப்பிட்டு இப்படி இந்த நேரத்தில் இது நிகழும் என்று சொல்ல முடியாது. ஒரு துன்பம் இருக்கிறது, ஒரு கண்டம் இருக்கிறது, யாருக்கு தான் வராது? எல்லாருக்கும் இருக்குது. அப்படி கண்டம் வந்து வந்தது காரணமாக தான் ஒன்றை நாடி வந்திருக்கிறேன். ஒன்றை நாடி வரும்போது அது கண்டம் தெரியணும். இறைவன் தேர்ந்து நன்மைகள் இருக்க ஒன்றை நாடி வந்திருக்கிறேன். உனக்கு பொய்யை தவிர கெட்டதை தவிர பேச தெரியாது. சூசகமாக அது ஒரு சில வார்த்தைகளை நீ கூற முடியும். அதனை நான் எப்படி எடுத்துக்கொள்கின்றனோ அதை பொறுத்து நீ உண்மையை சொன்னாயா பொய் சொன்னாயா என்பது தெரியும். ஒரு சாதாரண விஷயம், ஒரு ஜோசியத்தில் இன்றைக்கி நான் தூங்க போகிறேன், எத்தனை மணிக்கு நான் தூங்குவேன்னு சொல்லுவேன், எத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன், இது ரெண்டு சொன்னால் போதும். தெரியாது. எனக்கு பசிக்கணும், எத்தனை மணிக்கு பசிக்கணும், எத்தனை மணி நான் சாப்பிடுவேன் தெரியாது. டாய்லெட்டில் நான் போகணும், முறையாக போவேன்னா, ஒழுங்காக போவேன்னா, வயிற்றில் பாரம் இல்லாமல் இருக்குமா, கஷ்டம் இல்லாமல் இருக்குமா, தெரியாது. எப்படி நான் ஜோசியம் என்ற ஒன்றை ஏழு ஜென்மத்துக்கும் நம்புவோம்? இதற்கு பட்டிமன்றம் வேறு. நம்ம கேரள பாரம் இருக்கிறதுனால பட்டிமன்றத்துக்கு வேறு அர்த்தம் இருக்குது. நம்பிக்கை கொண்ட மக்களாக இன்று உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நற்செய்தியை நீங்கள் நம்ப வேண்டும். நற்செய்தி உணர்வு உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய நற்செய்தியாகிறது. என்னுடைய உள்ளத்தோடு அது தொடர்பு கொள்ளுமானால் வேண்டும்தான் என்று அந்த உள்ளத்திற்குரிய இறைவன் எனக்காக உணர்வின் மூலமாக, உயிரோட்டத்தின் மூலமாக, உயிர் மூச்சின் மூலமாக எனக்கு கற்பித்த அந்த உணர்வு இருக்கின்றது. அதோடு இணைந்து அதனை எனக்கு பெருக்கித் தருமானால் நிச்சயமாக என்னுடைய நன்மைகளில் நான் இன்று முதலாக வாழ ஆரம்பித்து விட்டேன். உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் இப்பொழுது எந்த குறைபாட்டையும் மேற்கொள்ளக்கூடாது. எது சத்தியமானதோ அந்த சத்தியம் எனக்காக நிச்சயமாக உருவாக்கப்பட்டு விட்டது என்பதை நான் அறிய வேண்டும். அந்த சத்தியத்தின் மீது நான் நிலைபெற வேண்டும் என்று நீங்கள் அறிய வேண்டும். அதனை பிரார்த்தனையாக மேற்கொள்ளுங்கள். அறியாமல் இல்லை, பிரார்த்தனையாக மேற்கொள்ளுங்கள். வேண்டும், அவ்வளவுதான் பிரார்த்தனை. இது எப்படி நடக்கும் என்ற அந்த சாத்தியக்குறிகளின் பக்கம் போகும் பொழுது நம்முடைய தீமைகளில் நாம் அதிகரித்து விட்டோம். என்னுடைய பெருமையில் நான் அதிகரிக்கின்றேன். எனக்கு தெரியும் நடக்காது என்று, வேண்டும் என்று இருக்கும் பொழுது நடக்காது என்று கூறுகின்றேனே, இது ஒன்று போதும், நான் இறைவனை மறுத்துவிட்டேன், இறைவனை நிராகரித்து விட்டேன். இன்னமும் பெருமையும் கொண்டேன், என்னால் முடியாது எதுவும் கிடையாது. அப்படியானால் முடியும் என்ற ஒரு வார்த்தைக்கு முடியாது, நடக்காது என்ற வார்த்தை எப்படி வந்தது? நன்மையாக இருக்கும் பொழுது. பின்னர் எதனை நாம் பெருமையோடு ஏற்றுக்கொண்டு பிறருக்கும் அந்த பெருமையை சொல்லிக் கொடுத்து வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் ஏற்படுத்தான் செய்யும் என்று தானும் கெட்டதோடு மற்றவர்களையும் உள்ளத்தில் இருப்பதை நிராகரித்து விடு என்று மனிதன் மனிதனுக்கு கூறுகின்றான். துன்பத்தோடு இருக்கும்பொழுது துன்பம் வரத்தான் செய்யும் என்று கூறுவதை காட்டிலும் துன்பம் ஏன் வந்தது, இனியாவது துன்பங்கள் வரக்கூடாது என்று இப்பொழுது நீங்கள் நம்புங்கள். அப்பொழுதும் தான் எனக்கு இனிமேல் எந்த துன்பம் வரக்கூடாது என்று நம்புவதை தவிர்த்து கொண்டு பிற மக்களுக்கு நல்லது செய்வதை போன்று இந்த மாதிரி துன்பம் வேறு யாருக்கும் வரக்கூடாது. அப்படியே கெட்ட சக்திகள் மாற்றுகின்றன, வீண் பெருமையை கொன்று. ஏன் மாதிரி கஷ்டம் யாருக்கும் வர வேண்டாம், இந்த மாதிரி கஷ்டம் இல்லை, இதுக்கு மேலேயும் சரி இனி எக்காலத்துக்கு வர வேண்டாங்கிறது தான் அங்கே உள்ள இருக்கிறது. அதனால நம்பங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அந்த செய்தி. இறைவனிடமிருந்து இறைவன் யார் என்பதை தெரியாததன் காரணமாகவும் மனிதர்களை பின்பற்றி இறைவனிலே இறைவனுடைய வாக்குகளை இங்கே இறங்கிக் கொண்டிருக்க, பெரும் ஆசீர்வாதமாக இங்கே இறங்கிக் கொண்டிருக்க, இதை விட்டு வெளியேறி இந்த கட்டிடங்களுக்குள் தான் இறை பிரார்த்தனை நடக்க வேண்டும், அதுவும் கூட்டு பிரார்த்தனை நடக்க வேண்டும் என்று பூசாரிகள் கற்றுக் கொடுத்த அந்த கெட்ட வழிமுறைகளை நம்பினோம். உங்களுக்காக நான் எப்படி பிரார்த்தனை பண்ண முடியும், உங்களுக்கு கஷ்டம் என்னென்னு தெரியாது. ஒவ்வொருடைய கஷ்டமும் பிறருக்கு தெரியாது, சொல்லக்கூடிய கஷ்டமும் இருக்கும், சொல்ல முடியாத கஷ்டங்களும் இருக்கும். சொன்னால் அந்த கஷ்டங்கள் சொன்னால் அவங்களே என்னை தூண் தூக்கி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு மனக்கெடுகளும் இருக்குது, மனச்சிகளும் இருக்குது. எப்படி நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களை உன்னத்திற்கு சொல்லி எனக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். தெளிவாக தெரிந்த விஷயம், அவருடைய கஷ்டங்களுக்கு அவருடைய பாவங்களுக்கு அவர் மன்னிப்பு தேட வேண்டும் என்று. உங்கள் பாவத்துக்கு நான் மன்னிப்பு தேடணும், ஏன் பாவத்துக்கு அவர் மன்னிப்பு தேடுறது எப்படி முடியும்? உங்களுடைய பாவத்தை நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இவ்வளோ அநியாயம் அட்டகாசம் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அதுக்கு நல்லா படி இது வேணும், இதுக்கு மேலே வேணும் தான் சொல்ல முடியும். தவிர பாவத்தை மன்னிச்சிட முடியாது. எனக்கு உங்களுக்கு பொறாமல் இருக்குது, கஷ்டம் வந்துருக்குது, நான் மன்னிச்சு தருவேணும். மனிதர்கள் யாரோருமே நல்லாக இருந்தால் நல்லபடியாக இருந்தால் மற்றவங்க பிடிக்காது, எப்படி பிரார்த்தனை பண்ணுவாங்க? கூட்டு பிரார்த்தனை என்ற ஒன்றை போன்று ஒரு கெட்ட வழிமுறை கிடையாது. உங்களுடைய எண்ணத்தில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையே உங்களுக்கு இது வேண்டும், இது வேண்டாம், இது நடக்க வேண்டும், இது ஆகாது, இது சத்தியமானது, இது மோசமானது, நயவஞ்சகமானது, இது இறைவனுக்கு புறம்பானது, உங்களுக்கு கேடானது, இது நன்மையானது, சுகமானது, அழகானது, ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணத்தையும் நீங்கள் கவனியுங்கள். அழகானதும் உண்மையானதாகவும், அந்த உண்மை என்பது பிறரிடமிருந்து நான் பெறக்கூடிய நன்மையாக இருந்தால் சத்தியமாக அது இல்லை, கெட்டது. என் இறைவன் எனக்காக விளைக்கக்கூடிய அந்த நன்மையின் பக்கம் நான் திரும்புகின்றேன், நிச்சயமாக அது உண்மையானது. என் அறிவை கொண்டு நான் வாழ்கின்றேன். நான் அது கூடி வேலை பார்க்க வேண்டுமா, அல்லது நான் மற்றவர்கள் செய்வதன் காரணமாக நன்மையை கொடுப்பதன் காரணமாக சன்மானமாக பெற வேண்டுமா? கூலி வேலைக்கு நாம் செல்லக்கூடாது, சன்மானத்திற்காக இறைவனுடைய மேலான ஞானங்களுக்காக நாம் வாழ வேண்டும். அந்த ஞானங்களிலிருந்தும் அந்த ஒரு வழிமுறையை பிறருக்கு காண்பிப்பதன் காரணமாக அவர்களுடைய உள்ளம் சீர்பெற வேண்டும், அவர்களுடைய நன்மைகளில் அவர்கள் பெருக வேண்டும். ஒவ்வொருவரும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த பிச்சைக்கார காசு, மனிதன் அச்சடித்த நோட்டு, இவற்றில் நீங்கள் ஒவ்வொருவரும் கோடான கோடி சம்பாதிக்கக்கூடிய கொடிசர்களாக மாற வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும் பராமரிப்பவர்கள். நான் மட்டும் வாழ வேண்டும் என்று இருக்கும் பொழுது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நல்ல முறையில் நீங்கள் சம்பாதிக்க வேண்டும், சத்தியத்தை கொண்டு சம்பாதிக்க வேண்டும். இன்று நான் வைத்துக் கொண்டக்கூடிய ஒவ்வொரு வியாபாரமும் அசத்தியத்தை கொண்டே தான், பொய்யையும் புரட்டையும் கொண்டில்லாமல் வாழ்க்கை இல்லை. அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் உடன் சேர்த்துத்தான் ஒவ்வொரு வியாபாரம். தவறு செய்கின்றேன் என்று தெளிவாக தெரிந்த பின்னரும் மற்றவர்களிடம் இது சத்தியம் போன்று அவர்களுக்கு எடுத்துரைத்து ஒரு வியாபாரத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன், எனக்கே துரோகமாகவும் சமுதாயத்திற்கு நயவஞ்சகமாகவும். உங்களுடைய ஏதாவது ஒரு தொழிலில் சத்தியத்தை கொண்டு மட்டும் வாழ முடியுமா என்று பாருங்கள், முடியாது. இன்றே நீங்கள் அந்த சம்பாத்தியத்தை மேற்கொண்டிருக்கின்றீர்கள். இறைவன் அறிவிக்கின்றான் இப்பொழுதும், இது எப்பொழுது உங்களை விட்டு கைபோகும் என்று தெரியாது. நஷ்டம் ஏற்பட்டுவிடுமோ என்று நீங்கள் அஞ்சுகின்ற உங்களுடைய வியாபாரம், அந்த அச்சத்தை நான் ஏற்படுத்தியிருக்கின்றேன், அது சத்தியம் இல்லை என்பது காரணமாக அதில் கெட்ட சக்திகள் இருக்கின்றன, அது தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும், உங்களை விட்டு ஒரு நாள் அது நீங்கும் என்பதை இன்று அவன் அறிவித்திருக்கிறான். எவ்வளவு பெரிய கொலிசனம் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் நீங்கள் பணத்தை சம்பாதிக்கும் போது கெட்டதை நாடுகின்றீர்கள், குணத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். இறைவனிடமிருந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒளிமயமான புதிய அறிவு, மனிதர்களிடம் எந்த அறிவும் இல்லாத புதிய அறிவு உங்களுக்காக இருக்கிறது. அந்த அறிவு உங்களிடம் தவிர வேறு எவரிடமும் கிடையாது. இதன் காரணமாக உங்களை நாடி வருவார்கள். அந்த நாட்டத்தில் உங்களுக்கு சன்மானங்கள் உண்டு, மிகப்பெரும் நற்கூலி உண்டு. கூலி வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை நம்பி வாழக்கூடிய வாழ்க்கை கிடையாது. சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று கூறுவார், நல்ல வார்த்தை ஆனாலும் கெட்ட வழிமுறை. என்னுடைய அறிவை கொண்டு நான் வாழ்கின்றேன். படித்தா சொந்தக்காரர் நிற்க முடியும், தன்னம்பிக்கை வேண்டும் என்று கூறுவார்கள். தன்னம்பிக்கை என்பது உங்களை தவிர வேறு எவரையும் நம்பக்கூடாது. நான் ஒரு பிசினஸ் பண்ணேன்னு சொன்னால் நான் வாடிக்கையாளர் நம்பியிருக்கேன் இல்லையா? தன்னம்பிக்கை கொண்டவன் என் வாடிக்கையாளர் நம்பி பார்த்துக்கணும். படிக்கிறீங்க, தன்னம்பிக்கை இதை படிச்சுட்டு பிறருக்கு தானே கூடியதை பார்க்குறீங்க. ஒரு பாஸுக்கு சம்பாதிக்கிறீங்க ரைட்டு, ஆனால் பாஸ் கூடியதை பார்க்குறீங்களா இல்லையா? சொந்தக்கார நிற்க வேண்டியது என்ன, ஏன் அடுத்தவங்க காலில் நிற்கணும்? எந்த வேலையை செய்தாலும் சரி, அடுத்த மனிதனை நம்பித்தான் வாடுகின்ற இல்லத்தை விட சொந்தமாக இறைவனை மட்டுமே நம்பி வாழக்கூடிய வாழ்க்கையை வேண்டும் விரும்புங்கள், வேண்டும் என்று விரும்புங்கள். அவ்வளவுதான் இறைவன் உங்களிடம் எதிர்பார்ப்பது. நீ ஒருவன் போதுமானவன் என்று கேளுங்கள், உங்களை இரண்டும் திரும்புங்கள். நிச்சயமாக உங்களுடைய இறைவன் உங்களை பதிலை கொண்டான். இறைவன் என்பது மாபெரும் சக்தி, மகாசக்தி என்பது நீங்கள் அறிவீர்கள். பூசாரிகள் கற்றுக் கொடுத்தார்கள் இறைவனுக்கு ஒரு ஃபோக்கஸ் வேண்டும் சொல்லிட்டு. பார்க்க முடியாத ஒன்றை நம்ப முடியாது, ஃபோக்கஸ் வேணும். பூசாரி கற்றுக் கொடுத்தது பெரும்பாலான மக்கள் லேசாக இருக்குது, அதன் பக்கம் சென்று விடலாம். அந்த ஃபோக்கஸுக்கு ஒரு இடம் வேணும், கோயில், மசூதி, சர்ச், இன்னும் படம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ள ஒரு ஃபோக்கஸ், இதுதான் தெய்வம் சொல்லிட்டு. மனசுன்னு ஒன்று இருக்குது, பார்க்க முடியாது, நம்புறீங்களா இல்லையா? எல்லாருக்கும் தனித்தனியான மனசு, வெவ்வேறு மனசு. மனசுன்னா என்னென்ன கலவடாது, ஒருத்தன் எங்கேயோ இருக்கலாம், ஒத்துக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான மனசு இருக்குது, மனசு வித்தியாசப்படுது, பார்க்க முடியாது, நம்புறீங்களா? அது அதுக்கு ஒரு பொருளை வச்சுட்டு தான் மனசுன்னு தெரியுங்களா? பார்த்தா தான் நம்ப முடியும். பார்க்காததையும் நீங்கள் நம்பி ஆக வேண்டும் என்பதற்கு உதாரணம் இது ஒன்று போதாது. உயிர் வேணும் தானே, உயிரை பார்க்க முடியுமா? உயிருன்னு ஒன்று ஏதாவது ஒரு ஜட பொருள், ஒரு இரும்பு கண்டுச்சு தான் உயிர்னு சொன்னால் உயிராது. ஃபோக்கஸ்க்கு எவ்வளோ தரங்கட்டு போய்விடுவோம் ஃபோக்கஸ் என்று வரும்பொழுது. ஒரு பொருளை வைத்துக்கொண்டு தான் நான் நம்ப வேண்டும் என்று இருக்கும் பொழுது மனதையும் நம்ப முடியாது, உயிரையும் நம்ப முடியாது. ஆகவே மனதையும் உயிரையும் கைவிட்டு வச்சீர்கள். இனி உங்களுக்கான காலமெல்லாம் மனம் பேதலித்து போவதும் உயிரற்ற தன்மையின் ஜடமாக வாழ்வதையும் தவிர உங்களுக்காக விதிக்கப்பட்டதில்லை. நம்பிக்கை கொண்டால் தவிர அந்த உயிரும் மனமும் சீர்படாது. மனதிலிருந்து தான் உயிர் பிறக்கிறது, மனசை விட்டுட்டா உயிர் போயிடும். இரண்டுமே அருபமானது. நீங்கள் இந்த உடலை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த உடம்புல இந்த பாதிப்பு இருக்குது, தைராய்டில் பிரச்சனை இருக்குது, கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குது, கிட்னியில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு உறுப்புகளை பார்த்துட்டு இருக்கிறீங்களே. நிச்சயமாக நாம் கால்நடைகளாக மனிதனை மனிதன் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதில் கூட்டு பிரார்த்தனை வர கிட்னியை சரிப்படுத்திக் கொள்ளுன்னு சொல்லிட்டு. கிட்னியை சரிப்படுத்துறதுக்கு உயிர் வேணும், உயிரை சரிப்படுத்துறதுக்கு மனசு வேணும், மனசு சரிப்படுத்துறதுக்கு இறைவனுடைய வாக்கு அங்கே இருக்க நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கைக்கு பிரார்த்தனை மேற்கொள்ள வேண்டும். உடலிலிருந்து உங்களுடைய சீர்கேடுகளை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ள விரும்புகின்றீர்கள். உடலுக்கு மேலாக உயிரோட்டம், அந்த உயிரோட்டத்தின் காரணமாக உங்களுடைய உடல்நிலை பாதிப்புகளாகிக் கொண்டிருக்கின்றோம். அந்த உயிரோட்டம் மனதிலிருந்து நல்ல செய்திகளை நன்னம்பிக்கை கொண்டு வாழும் பொழுது அந்த உயிரோட்டம் பிறக்கின்றது. நீங்கள் எதனை விரும்பினீர்களோ அந்த சக்தி நல்ல சக்தியானது பிறக்கின்றது. டாக்டர்கள் உயிரை காப்பாற்றுவார்கள் என்று சம்பந்தமில்லாமல் பேசிக் கொண்டிருக்கின்றோம். உயிரை பற்றி மனிதர்களுக்கு எவனாக இருந்தாலும் சரி, உயிரை பற்றி தெரியாது என்று இருக்கும் பொழுது டாக்டர்கள் உயிரை காப்பாற்றுவார்கள் என்று கூறுகின்றீர்களே, எந்த அடிப்படையில் என்ன சாட்சியம் இருக்கின்றது? உயிரை பற்றி டாக்டர் எழுந்தவர்கள் உயிரை படைப்பவர்கள் டாக்டர்கள் தான், உயிரை எடுப்பவர்கள் டாக்டர்கள் தான். அது உண்மை. படைப்பதும் உங்களை வளர்ப்பதும் வாழ்விப்பதும் டாக்டர்கள் என்று கூறுகின்றீர்களே, எந்த அடிப்படையை கொண்டு? ஏதாவது ஒரு சாதகமான சாட்சியம் உங்களிடம் இருக்க முடியுமா? இன்று முதலாக நீங்கள் கூட்டாக வாழாதீர்கள். உங்களுடைய குடும்பத்திலேயே கணவன் மனைவி என்னும்போதும், மனைவி குழந்தைகள் என்னும்போதும், குழந்தைகள் பெற்றவர்கள் என்னும்போதும், வியாபாரங்களை என்னும்போதும், சேமிப்பை என்னும்போதும் நஷ்டம் ஏற்பட்டுவிடும் என்று அஞ்சக்கூடிய இந்த நிலையில் நம்பலாமா? சத்தியத்தை இறைவன் அமைத்திருக்கின்றான். நஷ்டம் ஏற்படும் பொழுது, ஏற்பட்டுவிட்ட பிறகு நேற்று வரையில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஒரு ஆடம்பரமான அலங்காரமான வாழ்க்கை என்று இல்லை என்று ஆகிடும் பொழுது நாம் இறைவனே என்று கதறுகின்றோம். இறைவன் கூறுகின்றான், முன்பே இது அறிவிக்கப்பட்டது உங்களுக்கு, நீங்கள் அலட்சியப்படுத்தினீர்கள், இது நீங்கள் சம்பாதித்துக் கொண்டது. இப்பொழுதும் சரி, பொறுமையை மேற்கொள்ளுங்கள், நல்ல வாழ்க்கை உண்டு என்று இப்பொழுதும் கூறுகின்றேன், நம்புங்கள். நம்பிக்கை கொண்டவருக்கு நிச்சயமாக இது நற்செய்தி. இன்னும் எச்சரிக்கையும் இருக்கின்றது, நம்பிக்கை கொள்ளவிட்டால் அடுத்தது ஒரு பெரிய ஒரு பாகம் இருக்கின்றது, அதனை நீங்கள் சந்திப்பீர்கள். நற்செய்தி கூறுவோராகவும் எச்சரிக்கை செய்பவர்களாகவும் தனித்தனியான வாழ்க்கையை உங்களுக்கு அறிவிப்பதற்காகவும் இறைவன் ஒருவனைத் தவிர உங்களுக்காக நாளை வாழ்க்கையை படைப்பவன் இல்லை என்பதை என்று உறுதி கொள்வதற்காகவும் சத்தியத்துடன் கூடிய வேதத்தை உங்களுக்கு உங்கள் இறைவன் இறக்கியிருக்கின்றான். அத்தியாயம் 2:213 வசனம். நீங்கள் ஒரே சமுதாயமாக இருந்தீர்கள், படைக்கப்பட்ட பொழுது நீங்கள் ஒரே சமுதாயமாக இருந்தீர்கள், உங்களுக்குள் வேற்றுமை கிடையாது. குழந்தைகள், பிறந்த குழந்தைகள், யாராவது இந்த இந்து குழந்தை முஸ்லீம் குழந்தை கிறிஸ்தவன் சொல்லுவாங்களா? குழந்தை அவ்வளோதான் சொல்றது, கேள்விப்பட்டீங்களா? இது முஸ்லீம் குழந்தை, இது இந்து குழந்தை. தீவிரவாதிகளாக இருந்தால் தீவிர, கொடுமையான தீவிரவாதிகளாக இருந்தால் தீவிர, வெறித்தனம் பண்ணுறதா இருந்தால் தீவிர, அது இந்து குழந்தை முஸ்லீம் குழந்தை கிறிஸ்தவன் சொல்ல மாட்டான். அப்படிப்பட்ட தீவிரவாதிகள் இப்படிதான் இருக்கின்றார்கள். சத்தியம், இவர்களோடு ஒட்டோ உறவோ கொள்ளலாமா? கூடாது என்றால் மனிதன் கூட்டாக வாடும் பொழுது அவனுக்கு அவ்வளவு கேடுகளும் ஒட்டிக்கொள்ளும். மனித சமுதாயத்தினருக்கு தனித்தன்மையோடு வாழ்கின்றார்களோ அவர்களிடம் எந்த விதமான தீமையும் கிடையாது. பூசாரிகள் தான் உங்களை தனித்தனியாக பிரித்து கூட்டாக சேர்த்து பிரிவினை ஏற்படுத்தி, கூட்டங்களில் பிரிவினை ஏற்படுத்தி ஒவ்வொரு கூட்டத்தையும் மற்ற கூட்டத்தாரிட்டு மோதுமாறு செய்தவர்கள் இந்த பூசாரிகள். இறைவன் தனித்தனியே உங்களை படைத்தானா? கூட்டு கூட்டாக படைத்தானா? இந்து சமுதாயம் என்று ஒரு கூட்டாக படைத்து விட்டான், முஸ்லீம் சமுதாயம் என்று கூட்டாக படைத்து விட்டான, தனித்தனியாக படைத்து பின்னர் அழகான குழந்தைகளாக இருந்து கூட்டங்களில் சேர்க்கப்பட்டு அவர்களும் பாரடிக்கப்பட்டார்களா? வளர்ந்து வரும் பொழுது பக்கமடையும் பொழுது நாம் பாரடிக்கப்பட்டவர்கள். என்னுடைய முன்னோர்களாலும் என்னுடைய பூசரிகளாலும் நான் பாரடிக்கப்பட்டேன். ஆனால் இறைவனுடைய நற்செய்தியை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக இந்த பூசாரித்தனத்திலிருந்து முற்றிலுமாக விடுபட்டேன். கூட்டு வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டேன். மனித சமுதாயத்திலிருந்து முற்றிலுமாக விடுபட்டேன். இருந்தாலும் மனித சமுதாயத்திலிருந்து வாழ முடிகிறது. இது இறைவனுடைய நாட்டத்தில் உள்ளது. இறைவனை மட்டும் ஏற்றுக்கொண்டுங்கள், உலகம் உங்களுக்கு இறைவனை தவிர நீங்கள் மற்றவர்களை பாதுகாப்பதாக எடுத்துக்கொள்ளுங்கள், உங்கள் காலடி மண் உங்களுக்காக இருக்கார். நிற்கதியாக இறைவனால் முற்றிலுமாக கைவிடப்பட்டவர்களாக நாம் ஆவதற்கு முன்பாக என்று நான் ஒரே மனித இனத்தோடு கூடிய தனித்தன்மையுடைய தனி வழிமுறையை கொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய ஆற்றலை கொண்டு புதிய உயிரோட்டத்தோடு நல்ல சக்தியோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் என்று ஆரம்பிக்கின்றேன் என்று விரும்புங்கள். என் இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன். உங்கள் குடும்பங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது யாரொருவரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. உங்களுடைய துன்பங்கள் உங்களுக்கென்றே பிரத்யேகமாக அமைக்கப்பட்டு அது விளையும் பொழுது, உங்களை சுற்றிலும் உங்களுக்குள்ளும் விளையும் பொழுது நீங்கள் அதை தடுப்பவர்கள் இல்லை. நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலைக்குரிய செய்தி எச்சரிக்கையாக இருக்கிறது. அந்த எச்சரிக்கை உண்மைதான் என்பதை இப்பொழுதும் அறியுங்கள். இன்று இருக்கக்கூடிய துன்பமான சூழ்நிலை முன்பே எச்சரிக்கப்பட்டது, உதாசீனப்படுத்தினேன். இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இன்று உதாசீனப்படுத்த வேண்டாம், நாளைய நல்வாழ்க்கைக்காக வேண்டி, உங்களுடைய குழந்தைகளின் நல்வாழ்க்கைக்காக வேண்டி இன்று நீங்கள் உதாசீனப்படுத்துபவர்கள் இல்லை. நிச்சயமாக என் குழந்தைகளுக்கு எச்சரிக்கின்றேன், என்னை நம்பாதே, இறைவனை நம்பு. இறைவன் என்றால் யார்? உனக்கு இருக்கக்கூடிய உயிரோட்டமுள்ள ஒரு சக்தி. அந்த ஒரே சக்தி உனக்கு நன்மையை மட்டும்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது. விரும்பு, நம்பு, அவ்வளவுதான். மனிதர்களை நம்புவது கூடாது, தாய் தந்தை உட்பட நம்பக்கூடாது. பிறகு எதைத்தான் அது நம்பும்? இதனை சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டும். நான் நாளைக்கு செத்து போயிடுவேன்னு சொல்லி காட்டணும், அப்போதான் இறைவன் பக்கம் திரும்ப முடியும். என்னை நம்பாது என்று நான் தான் உனக்கு செத்ததுக்கப்புறம் நான் தான் தெய்வம் குலதெய்வம் சொல்லும்பொழுது அது குலதெய்வமாக மாறி. சத்தியத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அசத்தியமான மனிதர்களுடைய பாதைகளை விட்டும் சத்த பிணங்களையும் ஜடங்களையும் உயிரற்ற ஒவ்வொன்றையும் நான் தெய்வமாக ஆக்கியுள்ளேன். எந்த அளவுக்கு என்றால் கடவுளை நம்ப முடியாது, எனக்கு ஒரு ஃபோக்கஸ் வேணும்னு சொல்லும்பொழுது சாதாரண விஷயம் பார்க்க முடியாத உயிரை நம்பியாகணும், மனசு நம்பி ஆகணும். அதுக்கு என்ன ஃபோக்கஸ் வைக்க போகிறீங்க? சரி, ஃபோக்கஸ்ன்னு சொன்னீங்களே, அந்த ஃபோக்கஸையே தெய்வமாக்கிட்டீங்களே, இப்போ எப்போ உயர்ந்து வர முடியும்? முடிஞ்சு விட்டது கதை. இறைவன் இல்லை என்று ஆகிவிட்டது. ஃபோக்கஸ்லேருந்து நான் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் பண்ண முடியாத அந்த அல்பமான சக்தியை உணர்றதுக்கு ஒரு படிக்கல்லாம் வச்சுருந்தா பரவாயில்ல, அதனையே நான் தெய்வமாக ஆக்கிவிட்டேன். பிறகு என்ன எனக்காக பாக்கியிருக்கிறது? இப்படி தான் எனக்கு உயிரும் இல்லை, மனமும் இல்லை, ஊருலகம் எங்கே செல்கிறதோ அதன்படி ஒரு கால்நடையாக மாறிவிட்டேன். படைக்கப்பட்ட இனங்களில் மிக உயர்வான படைப்பினமாக இருந்த நான் என்னுடைய இறை மறுப்பின் காரணமாகவும், சுய சிந்தனையை நான் இழந்ததன் காரணமாகவும், மனித கூட்டங்களை பின்பற்றியதன் காரணமாகவும், என் தனித்தன்மை இழந்ததன் காரணமாகவும், இப்பொழுது படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே மிக கேவலமான தாழ்ந்த இனமாக நான் ஆக்கப்பட்டு விட்டேன் என் செயல்களின் காரணமாக. சபிக்கப்பட்டு விட்டேனோ என் இறைவனால்? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் இன்னமும் உங்கள் உள்ளத்தில் இருக்கின்றது, நீங்கள் சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று, இந்த தரத்தில் நீங்க வேண்டும் என்று அவனைத் தவிர யாரும் அறிவிக்க முடியாது. ஆகினால உங்களுடைய இருதயத்தில் இன்னமும் இறைவனுடைய பாக்கியம் நற்செய்தி இறங்கிக் கொண்டிருக்கின்றது. அவன் உங்களை வெறுக்கவும் இல்லை, உங்களை கைவிடவும் இல்லை. அத்தியாயம் 93:3 வசனம், அவன் உங்களை வெறுக்கவும் இல்லை, உங்களை கைவிடவும் இல்லை. ஒருபோதும் என்ன வேண்டாம், என்னிடம் நாளைய வாழ்க்கை பற்றிய ஒரு தேவை, இது நீங்க வேண்டும், துன்பங்கள் நீங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும் வரையில் இறைவன் உங்களை கைவிடவில்லை, இன்னும் நெருக்கமாக இருக்கின்றான். வேண்டும் வேண்டும் என்று நீங்கள் வேண்டக்கூடிய அளவுக்கு வேகமாக பேசிக் கொண்டிருக்கின்றான். என்னை கைவிட்டுள்ளாதீர்கள், இனியும் மக்களை நம்பாதீர்கள் என் ஒருவனை மட்டும் நம்புங்கள். மனிதர்களுடைய அறிவையோ மனிதர்களுடைய போக்குகளையோ நம்பாதீர்கள், என்னை மட்டும் நம்புங்கள். நிச்சயமாக பிந்தியது இப்பொழுது வரையறுக்கக்கூடியது முந்தியதை விட மேன்மையானதாகும். இப்போ இந்த நிமிஷம் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நான் நம்பிக்கை கொள்கிறேன் இறைவனே என்ற அந்த பிரார்த்தனை இருக்கட்டும். வீட்டில் போய் தனியாக பிரார்த்தனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு மனசு மாறும்பொழுது இந்த உயர்வான இந்த எண்ணத்தில் இப்போ நீங்கள் மேற்கொள்ளுங்கள், இனி நான் மனிதர்களை நம்ப மாட்டேன், மனிதர்களுடைய அறிவை நம்ப மாட்டேன், என் இறைவன் எனக்கு போதுமானவனாக இருப்பான் என்ற அந்த எண்ணத்தை நீங்கள் இப்போது மேற்கொள்ளுங்கள். இறை வழி வாழ்க்கை அதனுடைய ஒரு பகுதி மருத்துவம் எல்லாம் இணைந்து உங்களுக்காக செயல்பட இருக்கின்றது. இறைவழி மருத்துவம் என்பது எங்கே உட்கார்ந்து கொண்டு நல்லா எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கிறேன், அவன் சொன்ன விஷயத்தை நம்புங்க, உள்ளத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய மிரும் பாபெரும் பாக்கியமாக இருக்கக்கூடிய நற்செய்தியை நம்புங்கள், எச்சரிக்கையும் இருக்கின்றது. சுகம் வேணும் இல்லாமல் போனால் எச்சரிக்கை இருக்கின்றது. இல்லாமல் போனால் வேதனை வேண்டும் என்று என்பதை விரும்பிவிட்டால் மனதிற்கு அமைதி, அந்த அமைதி அறிவிக்கின்றது, ஏற்றுக்கொண்டேன் உங்களுக்கான வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இருக்கிறது என்று. பிரார்த்தனை முடிந்த பிறகு ஒரு அமைதி ஏற்படுகின்றதை இவன் ஏற்றுக்கொண்டான். பிறகு நீங்கள் மனித குற்றங்களோடு சேர்கின்றீர்கள், அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் கேட்கின்றீர்கள், இது மிகை துடிகின்றது, அந்த அமைதியானது கவலைக்குள்ளாகின்றது. இப்பொழுது துன்பமான சூழ்நிலை ஆரம்பிக்கிறது. உங்களுடைய உள்ளம், அது இருக்கக்கூடிய நற்செய்தி, அதற்குரிய சுகமான உணர்வு, அது இருக்கக்கூடிய ஒரு மன அமைதி உங்களுடைய நாளைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் என்பதை அறிவிக்கின்றது. இறைவன் தன் வாக்குறுதியில் உண்மையானவன். படைப்பாளன் கூறுகின்றான், வேறு யாரும் கூறவில்லை, நீங்கள் பேசினால் காதல் வழியாக உள்ளே இறங்க வேண்டும். இறைவனுடைய வார்த்தையானது இன்ஸ்பிரேஷன், உயிர் மூச்சில் கலந்து என்னுடைய உள்ளத்தில் உணர்வாக அமைகின்றது. அதனை நம்புங்கள். நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன், இறைவன் சொல்றதை நீங்க கேளுங்க. அங்கு என்ன இருக்கின்றது? துன்ப வாழ்க்கை வேண்டாம். எப்படி என்பது உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் துன்பத்தை சம்பாதித்து விட்டிருக்கின்றீர்கள் நீங்கள் உங்கள் கைகளால். என்னால் முடியும் என்று நீங்கள் சம்பாதிப்பது அவ்வளவும் கேடுகளை தவிர கிடையாது. என்னால் முடியாது என்பது முதலில் பணிவு. என்ன முடியாது? நன்மைகள் என்ன முடியாது? தீமைகள் உயிரை வாங்கிடுவோம், கொலை செய்ய முடியும் ஒரு செகண்டில், அது எனக்கு முடியும். உயிரை படைப்பது முடியாது. எதனை நம்ப வேண்டும்? உங்களுடைய அறிவு கொலை செய்வது, இறைவனுடைய அறிவு படைப்பது. இந்த இரண்டு மாற்ற முடியுமா? இதை நானும் படைப்பேன் என்று அப்படின்னா, கொலைகார இந்த படிப்பை கொண்டு, இந்த அறிவை கொண்டும், மனிதனுடைய வழிமுறைகளை கொண்டும் தனித்தன்மை இழந்துவிட்டு, என்னை படைத்த இறைவனை நான் மறப்பது, தனித்தன்மை இழந்துவிட்டேன். அவனை தவிர எனக்கு கதி இல்லை என்று இருக்கும்பொழுது உலக மக்கள் அவ்வளவு பேரையும் நான் நம்பிவிட்டேன். ஒருவனை தவிர இவர்கள் யாரொருக்கும் யாருடைய துன்பத்தை பற்றியும் அறிவதற்கு வகை இல்லாத நிலையில் நான் காப்பாற்றுவேன் என்று கூறக்கூடியது பெருமையின் காரணமாக நாம் தனித்தன்மையை இழந்த பிறகு ஊர் மக்கள் அவ்வளவு பேரையும் பின்பற்றுவோம். அது உங்களுக்கு மேலும் மேலும் கெட்ட சக்திகளை நம்ப முடியாமல் எனக்கு கேடுதான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தை வளர்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கண் முன்பாக உங்களுடைய கேடுகள் ஒவ்வொன்றாக நிகழ்ந்து கொண்டிருக்கும். ஹார்ட் பெயின் வருது, சுகமாக வேண்டும் என்று இறைவனுடைய உணர்வு. உயிர் மூச்சில் கலக்கிறது, சுகமாக மாட்டீர்கள், நீங்கள் உடனே டாக்டரை பார்க்க வேண்டும், உயிரை காப்பாற்றுவார். அடுத்த உணர்வு, இறைவன் ஒருவன் தான் உயிரை பற்றி அறிந்தவன் என்று. அதனையும் காது கொடுத்து கேட்க முடியவில்லை, டாக்டர் காப்பாற்றுவார், டாக்டர் காப்பாற்றுவார் என்று நான் வேகமாக என்னுடைய மருத்துவமனைக்கு விரைந்து கொண்டிருக்கின்றேன். ஆம்புலன்ஸ் இன்னும் வரல. இப்போ கடவுளே கடவுளே என்று, ஏன்னா டாக்டர் வரல. இப்போ காப்பாற்றுறது கடவுள் தான் தெரியல. ஆரம்ப கால நேரத்தில் பெரிய அட்டாக் வருதுன்னு சொன்னால் இந்த அட்டாக் வந்து இன்ஸ்டண்ட்டாக செத்து போவாங்க. அந்த வழி சொத்து போயிடுவாங்களோன்னு அந்த எண்ணம் இருக்கும்பொழுது டாக்டர் இல்லாத போது கடவுளே கடவுளே கூப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் ஏற்றதுக்கப்புறமா டாக்டர்கிட்ட போய் சேர்த்ததுக்கப்புறமா டாக்டரே டாக்டரே இவ்வளோ நேரம் காப்பாற்றினது யாருக்கு நன்றி உணர்வு இல்லாமல் அங்கே போய் சேர்த்ததுக்கப்புறம் எங்களால் சொல்ல முடியாது 24 hours வெயிட் பண்ணுன்னு சொன்னால் அப்போ கடவுளே கடவுளே சொல்லுவீங்க. நீங்கள் செய்கிறது என்ன அப்போ 24 hours தான் உயிரை காப்பாற்றக்கூடியவங்க உயிரை கொடுக்க வேண்டியது என்ன? இவ்வளோ காலமும் எனக்காக உயிரை படைத்து என்னை காப்பாற்றி கொண்டிருந்தான் அது உண்மை. இப்பொழுது உயிரை காப்பாற்றக்கூடிய நீ சொல்ல முடியாது அவராக கண்ணு முடிச்ச உண்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன வேலை இருக்குது கண்ணு முடிச்ச பிறகு இருக்கும்போது ஒன்றும் செய்யலை. கண்ணு முடிச்சதுக்கப்புறமா சொல்ல முடியும்னு சொன்னால் எனக்கே தெரியும் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. எந்த அளவுக்கு நாம் கெட்ட சக்திகளால் பிரிக்கப்பட்டு விட்டோம் மனித கூட்டங்களை நம்பியதன் காரணமாக தனித்தன்மையை கைவிட்டதன் காரணமாக நீங்கள் இழக்கக்கூடாது. உங்களுடைய சத்திய வேதம் உங்கள் கண் முன்பாக இருக்கின்றது அது உங்களிடம் இருப்பதை மெய்ப்பிக்கிறது. நாம் மறந்துவிட்டவர்களில் ஆகிட வேண்டாம். சத்தியத்தை மறந்துவிட்டவர்களில் நாம் ஆகிடக்கூடாது. சத்திய வாக்குகளின் மீது நிலைத்திருக்க வேண்டும். நாம் மறந்துவிட்டதை அந்த வேத புத்தகம் உங்களுக்கு காட்டுகின்றது. இதனை நீங்கள் மறந்துவிட்டீர்கள் சிந்தித்து உணர்ந்து செயல்படுங்கள் என்று அது என் மனதுக்கு ஆதரவு அளிக்கின்றது. ஒவ்வொரு விஷயமும் வேதத்தினுடைய பகுதிகள் உங்களுக்கு காட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒருபோதும் மனிதர்களுடைய கூட்டாக நம்பக்கூடிய மனிதர்களுடைய வழிமுறைகளையும் நம்பாதீர்கள். தனித்தன்மையோடு யாராவது பேசினால் நிச்சயமாக தனித்தன்மையுடைய மனிதன் உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அத்தியாயம் 2:213 மனிதர்கள் ஒரே சமுதாயத்தினராகவே இருந்தனர் படைக்கப்பட்ட போது. அங்கு வேறுபாடு கிடையாது. குழந்தையினுடைய அந்த குணம் இறை குணம் கொண்டது என்பதை அவ்வளவு பேரும் அறிந்திருக்கின்றோம். வளர்ந்து வரும்பொழுது பாழ்படுத்தப்பட்ட மக்களாக நாம் இருக்கின்றோம். இதனையும் நாம் அறிகின்றோம். இருந்தபோதும் நீங்கள் தனித்தன்மையோடு கூடிய மனிதராக இருக்கும் பொழுது ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு அழகு. இந்த குழந்தை அழகு இது பிடிக்கவில்லை, அந்த குழந்தை அந்த அளவுக்கு அழகாக இல்லை, கருப்பு நிறமாக இருக்கின்றது, அதுவும் அழகு தான். வளர்ந்து வந்ததுக்கப்புறம் தான் எவ்வளவோ ஆஜான பாகவாக இருந்தாலும் சரி ஆணர்களாக இருந்தாலும் சரி இனி மனுஷனாக தான் கேட்பான் அவனுடைய செயலக்கொண்டு தவறான மனிதனாக இருந்தால் அப்படி கேட்போம் நீ மனுஷனாக கேட்போம் ஆனால் குழந்தைகள் அடிப்பில் அப்படி கிடையாது. எந்த குழந்தையும் அந்தாலும் அழகு தான். யாராவது ஒரு குழந்தைய எடுத்து போட்டுமே பார்த்தவொன்னே சிரிக்க தோணும், பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் மனசு கவர்ச்சியாக இருக்கும். எப்படி நீங்கள் மாற முடியும் இந்த குணங்களிலிருந்து? அது வளர்ந்து வரும்பொழுது தான் இது என் குழந்தை நான் அப்பா நான் அம்மா சொல்லி இறைவனை மறக்கிறதன் காரணமாக குணங்கள் மாறும்பொழுது இந்த குழந்தை நல்லா இல்லை அந்த குழந்தை நல்லா இருக்கும். இந்த குணங்கள் எடுக்கிறோம் நல்ல குணத்தோடு வாழணும் அடங்க பிள்ளையாக இருக்கணும் சொல்லிட்டு அடங்கான பிள்ளையை அப்படி கொஞ்சம் திட்டம் வேண்டியிருக்கும். ஒரு அவ்வளோ அழகு இல்லாத குழந்தை அடக்கொடக்கமாக இருக்கும்போது பார் அந்த பையனை பத்து படையக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுடைய மனித குற்றங்களோடு இணையக்கூடாது. இது இறைவனிடமிருந்து இருக்கக்கூடிய ஒரு இறைவனுடைய வழிமுறைகளில் உங்களுக்கான எச்சரிக்கையும் கூடிய நல்வழிகளில் உங்களை செலுத்தக்கூடிய ஒரு வார்த்தை உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. தனித்தன்மையோடு ஏனிலங்கள் என்று அல்லாஹ் நற்செய்தி குருபனாகும். உணர்வுகளின் இறைவன் அல்லாஹ் அவ்வளவுதான். பள்ளிவாசலில் கொள்ளக்கூடிய இறைவன் நிச்சயமாக அல்லாஹ் கிடையாது. அவர்கள் பூசாரிகளை பின்பற்றி தொலைந்தார்கள். எண்ணத்தின் இறைவன், உணர்வின் இறைவன், உள்ளத்தின் இறைவன், சத்தியத்தின் இறைவன், நன்மையின் இறைவன், உண்மையின் இறைவன் அல்லாஹ். நற்செய்தி இப்பொழுதும் உங்களுடைய உள்ளத்தில் இறங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய உள்ளத்தில் இல்லாதது நான் பேசவில்லை, இறங்கிக் கொண்டிருக்கிற அதே நேரம் அந்த உணர்வோடு பேசும் காரணமாக உணர்வோடு உணர்வு கலந்திருக்கின்றது. வித்தியாசம் இல்லை, உண்மைதான் என்று கூறக்கூடிய அளவுக்கு தான் இருக்குமே தவிர புரியாமல் இல்லை என்று இல்லை. இதுவரையில் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். புரியாத ஒன்றை புரிந்தது போன்று வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுதுதான் புரிந்த ஒன்றை இன்னும் உறுதியாக சத்தியம்தான் என்று கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் நம்முடைய எண்ணங்களில் உருவாகி கொண்டிருக்கின்றோம். நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எச்சரிக்கை, காத்திருங்கள். நல்ல வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது, நம்ப முடியவில்லை அப்படின்றால் கெட்ட வாழ்க்கை இருக்கின்றது, எச்சரிக்கை இருக்கின்றது, அது நிகழும். எதனை நீங்கள் நினைக்கின்றீர்களோ இறைவன் படைப்பதற்கு நிச்சயமாக ஆற்றமிக்கவன். மனிதனையும் படைத்தான், பாம்பையும் படைத்தான். நல்ல சக்தியையும் படைக்க முடியும், கெட்ட சக்தியையும் படைக்க முடியும். என்ன மனதில் இருக்கிறதோ அது நிகழும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவை கொண்டு நன்மையாக இருப்பதை கெட்டதாக மாற்றிக்கொண்டு இதெல்லாம் நடக்காது, நன்மை நடக்காது, இதுதான் நடக்கும் என்று எண்ணும்பொழுது பாம்பை எப்படி படைக்கின்றானோ, தேளை எப்படி படைக்கின்றானோ, பூரங்கள் எப்படி படைக்கின்றோ, அதே மாதிரி உங்களுக்குள்ளும் அந்த விஷயசக்தியை படைப்பான். நீங்கள் அந்த வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கும். நற்செய்தி குருவராகவும் தீர்க்க தரிசிகளை அனுப்பிக்கொண்டே இருக்கின்றான் என்றும் உங்களுக்கு அந்த நற்செய்தியும் எச்சரிக்கையும் ஒருமுகமாக நல்ல செய்தியை மறுக்கும் பொழுது எச்சரிக்கை, அந்த எச்சரிக்கை நிகழும். நல்ல செய்தியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அமைதியும், அந்த அமைதிக்குரிய இறைவனுடைய வாக்கும் பரிபூர்ணமாக கொண்டு பூர்த்தியாகும். நிச்சயமாக மனிதர்களிடையே சத்தியத்தை நிலைப்படுத்துவதற்காக உண்மையுடன் கூடிய வேதத்தையும் கொடுத்தான். அது உங்கள் முன்பாக இருப்பதை மெய்ப்பிக்கின்றது. எந்த ஒரு வசனமும் படித்த ஒவ்வொன்றும் மனசாட்சியிலிருந்து நீக்கப்பட்டு மறந்துவிட்டேனே தவிர அது நினைவூட்டும் நடுவேசமாக இப்பொழுது ஆம் சத்தியம் தானே எப்படி நாம் தவறிவிட்டோம் என்பதை அறிவித்ததை தவிர அது உள்ளத்தில் இல்லாமல் இல்லை, மறந்துவிட்டேன், நினைவூட்டக்கூடிய நடுவேசம் அது வேதமாக இருக்கின்றது. வேதம் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது, மறந்துவிட்ட ஒன்றை நினைவூட்டக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நினைவூட்டுதலை யார் ஏற்றுக்கொண்டார்களோ நீங்கள் இப்பொழுது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். இனி வேதம் புரியும். இதுவரை வேதம் படிக்கும் பொழுது எது புரியாது போன்றிருக்கின்றது, சத்தியம் உணரும் பொழுது அந்த வேதத்தோடு இணைகின்றது. உண்மையுடன் கூடிய அந்த வேதத்தை உங்கள் முன்பாக வைத்து இது உங்களுடைய உணர்வோடு ஒத்துப்போகிறதா என்று பாருங்கள். அப்படியானால் வேதம் உணர்வோடு ஒத்துப்போகவில்லை என்றால் வேதம் அல்ல, அது குரானாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் குப்பையில் போடுங்கள். அவ்வளோ இறைவன் மருந்து இல்லை என்பதை உண்மையாக இப்பொழுது இறைவன் கூறுகின்றான். வேதம் கிடைக்கப்பெற்ற பின்னர் தங்களிடையே உள்ள பொறாமையின் காரணமாக தனித்தன்மையோடு வாழ வேண்டும் என்று சொன்ன பிறகு பொறாமையின் காரணமாகத்தான் ஒப்பிட்டு பார்க்கின்றோம். எனக்கு ஒரு நடைநிலை வரும் பொழுது எனக்கு கீழாக இருந்தவன் நான், அவன் எனக்கு தரங்கட்டவன் என்று எண்ணும் பொழுது அவனுடைய தனித்தன்மையின் காரணமாக இறைவன் அவனை மேலே கொண்டு வரும் பொழுது, உங்களுக்கு மேலாக கொண்டு வரும் பொழுது பொறாமைப்படுகின்றது. அவனுக்கு விரோதமாக செயல்படுகின்றீர்கள். விரோதமாக செயல்படும் போது மனித கூட்டங்கள் அவசியம். உங்களுக்கு நான் நன்மையை கொண்டு வரும் பொழுது இறைவன் பக்கம் மட்டும்தான் திருப்ப முடியுமே தவிர என் புறமிருந்து உங்களுக்கு உலக அடிப்படையிலான பொருள் அடிப்படையான நன்மை எதுவும் தர முடியாது. இறைவன் புறமிருந்து உங்களுக்கு விலை இருக்கின்றது. நான் உதவி செய்கின்றேன் என்று என்னுடைய பொருள் அடிப்படையில் உடல் அடிப்படையில் நான் இயங்கும் பொழுது நிச்சயமாக தவறு எண்ணப்படாமல் இருக்கின்றேன், அது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தராது. ஆனால் நன்மையாகவும் இறைவனிடமிருந்து செய்திகள் இருக்கின்றன, உங்களுக்காக அவன் படைப்பவன் என்பதை நீங்கள் உணர்த்தப்படும் பொழுது அங்கு உங்களுக்காக உங்களுடைய உயிரோட்டம் விளங்க ஆரம்பிக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை சத்தியமாக அழகான பாதையின் மீது அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் எப்பொழுது அறிவீர்கள் என்றால் மனம் அமைதியாக இருக்கும் பொழுது உங்களுக்காக விதிக்கப்பட்ட ஒன்றை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், பின்னர் அவற்றை நீங்கள் நிராகரிக்கவில்லை என்பது பொருள். நடக்காது என்று நீங்கள் கூறவில்லை, இறைவனை ஏற்றுக்கொண்டீர்கள். இதன் காரணமாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கை நிச்சயமாக இருக்கின்றது. உங்களில் யாரோரும் அமைதியாக இருக்கும் பொழுது ஏதோ அமைதியாக இருக்கின்றேன் என்ற என்னவென்றால் இறைவன் கொடுத்த உணர்வில் சிலவற்றை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் நிராகரிக்கவில்லை, அதன் காரணமாக அமைதி ஏற்பட்டிருக்கின்றது. இந்த அமைதிக்கான சூழ்நிலை உங்களை சுற்றிலும் உங்களுக்கு உள்ளம் புறமாக நிறைவேறுவதற்கான அந்த நல்ல சக்திகள் நிரப்பமாகிக் கொண்டிருக்கின்றன. நல்ல சக்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள், உங்களை சுற்றிலும் உள்ளம் புறமும் என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். ஏதோ அமைதியாக இருக்கிறோம், இந்த சமயத்தில் கெட்ட சக்தி வரும், போர் அடிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வெளியே போகலாமா, யாராவது பேசலாமா, மக்களோடு சேரலாமா, அந்த நேரத்தில் இந்த இறைவன் அதிகமாக நினைவு கொள்ள வேண்டியதாக இருக்கின்றீர்கள். இன்னும் அதிகமான நன்மைகள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. நம்பிக்கை கொள்வதற்காக அந்த அமைதியான சூழ்நிலை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். எந்த ஒரு மூச்சிலும் உயிர் மூச்சு இல்லாமல் இல்லை, அந்த உயிர் மூச்சிலும் சத்தியம் நிலைபெற்றிருக்குமானால் உயிர் மூச்சு சத்தியம் இல்லை என்றால் அது எனக்கு மிக கெட்ட ஒரு மூச்சாக இருக்கின்றது. இதனை நான் இப்பொழுது மனதில் கொள்கின்றேன், என் இறைவன் என்னை மன்னிக்க போதுமானவனாக இருப்பான். அமைதியாக இருக்கும் காலத்தில் நான் கொஞ்சம் பொழுதுபோக்குக்காக வெளியே போகிறேன், ஜாலியாக இருக்க போகிறேன், வீட்டில் இருக்கிறது போர் அடிக்குது, வெளியே போக வேண்டியிருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு கெட்ட சக்திகளை இணைந்திருக்கிறேன் என்பதை பாருங்கள். உங்களுக்கு வீடு பிடிக்குமா ரோடு பிடிக்குமான்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? நல்ல அமைதியான அந்த வீட்டில் அமைதியை கொடுத்துருக்கும் போது இவருக்கு போர் அடிக்கிறது, வெளியில் ரோட்டுக்கு போகிறான்னு அப்புறம் செய்யத்தான் சொல்லி யாருக்கு முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கலாம், மனித கூட்டங்களை போய் இணையலாம், இங்கு ஆரம்பிக்கின்றது. அமைதியாக இருக்கும் பொழுது இறைவனை அதிகமாக நினைவு கூறுங்கள். இறைவனை அதிகமாக நினைவு கூறுவது என்பது உள்ளத்தில் இறங்கக்கூடிய மாபெரும் அந்த இறைவனுடைய ஆற்றல் மிக்க செய்திகள், நற்செய்திகள். எந்த ஒன்றையும் இப்பொழுது நம்ப முடியும் அமைதியாக இருக்கும் பொழுது. இன்னும் கவனம் அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன விஷயம் கூட அந்த உணர்வில் நான் விட்டுவிட மாட்டேன். வானங்களும் பூமியும் உங்களுக்கு இணைந்திருக்கின்றன. இப்பொழுது வானத்தை பார்க்கின்ற வெறிச்சொடி கிடைக்கின்றது. மழை வேண்டும் என்று விரும்புங்கள். இப்பொழுது இந்த அமைதிக்கு மேல் அமைதி உண்டு உங்களுக்காக. உங்களால் நம்ப முடியாது அவ்வளவு உணர்வுகளாக இறங்கிக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய அறிவை நீக்கிக் கொள்ளுங்கள். அந்த அமைதியின் போது இறைவனுடைய மாபெரும் ஆற்றலுக்கு ஞானங்கள் சத்தியமாக உங்களுக்கு இறங்கிக் கொண்டிருக்கின்றது. அழகான தேவை விரும்புங்கள். இப்பொழுது இறைவன் கூறுகின்றான், அவர்கள் தங்களுடைய பொறாமின் காரணமாக மாறுபட்டார்கள். எனவே அத்தியாயம் 2:213 கடைசி பகுதியில், அவர்கள் பொறாமின் காரணமாக தங்களுடைய வேத வாக்குகளை நிராகரித்து தாங்கள் பிறரை அழித்துடுவோம் என்ற அந்த பொறாமின் காரணமாக செயல்படுகின்றார்கள். இவர்களே அழிந்து போவார்கள். எதன் காரணமாக மனித கூட்டங்களாக இணைந்தீர்களோ, கெட்டதுக்காக மனித கூட்டங்கள் இணைய முடியுமே தவிர நல்லதுக்காக இணைய முடியாது என்று ஒருவன் தான். அவரவர் நன்மைக்கு இறைவன் பொறுப்பேற்றுக் கொண்டான். ஒட்டுமொத்த தீமைகளுக்கும் நீங்கள் ஒருவருக்கு மற்றொரு காரணமாக இருப்பீர்கள். மனித கூட்டங்களாக சேர்ந்து இந்த அழிவீர்கள். யாரொருவர் பொறாமையோடு வாழ்கின்றார்களோ அந்த சமுதாயம் இறைவனால் நிராகரிக்கப்பட்டுவிட்டது. எந்த நேரத்திலும் ஒட்டுமொத்தமாக அழியும் அந்த சமுதாயம். இவர்களும் இப்படிப்பட்ட பாவிகளை தான் பெற்றெடுப்பார்கள். குழந்தை தளத்திலிருந்து அவர்கள் வளர்ந்து வரும்பொழுது அவர்களும் வழிகெடுக்கப்படுவார்கள், பாடுபடுத்தப்படுவார்கள். ஒட்டுமொத்த சமுதாயமும் அழியக்கூடிய பேரழிவுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதுதான் காரணம். பச்சை குழந்தை தான் இது என்ன பண்ணுச்சு நீங்கள் கேட்கலாம். பச்சை குழந்தை இருந்தபோது நீங்கள் பொறாமை எதுவும் இல்லாமல் இருந்தீங்க. இப்போ வளர்ந்துருக்கீங்க, பெரும் அடிச்சாட்டிங்க பண்ணக்கூடியவங்களா இருக்கீங்க. 60 வயசு இருக்கும், இப்போ 50 வயசு இருக்கும். 2 வயசு அவங்களை முடிச்சிருந்தால் பச்சை குழந்தை சொல்லியிருப்பீங்க. இப்போ முடித்தா நல்லா வேணும்னு சொல்லுவீங்க. நாளைக்கு எப்படி வருவாங்கங்கிறது எனக்கு தெரியும். அந்த குற்றங்களுக்கு ஆட்பட்டு அவர்கள் தண்டனைக்குள்ளாக நடப்பதற்காக வேண்டி, ஒட்டுமொத்த சமுதாயம் அழிக்கப்படுவதற்காக வேண்டி பேரழிவுகள் நடக்கும், நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் யாரும் எந்த கேள்வி கேட்க முடியாது. அவன் நாடு நடத்துவான். ஒட்டுமொத்த சமுதாயம் நீக்கப்பட்டுவிட்டு வேறு சமுதாயத்தை கொண்டு வருவான். அத்தியாயம் 3:143 உங்களை போக்கிவிட்டு உங்களுக்கு பதிலாக வேறு சமுதாயத்தை கொண்டு வருவான். அத்தியாயம் 4:133 நீங்கள் அடிச்சாட்டியத்தில் இருக்கும் பொழுது உங்கள் ஒட்டுமொத்தமாக நீக்கிவிட்டு வேறு சமுதாயத்தை கொண்டு வருவான். அதற்கு இலேசானது நடந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுதும் பேரழிவுகள் உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக, உங்களுடைய உணர்வுகளின் மீது நீங்கள் எடுத்திருக்க வேண்டும். சத்தியத்தை மீறி வாழக்கூடிய மனித கூட்டங்களிடம் சேர வேண்டாம். எதனை அவர்கள் புறக்கணித்தார்களோ அந்த சத்தியத்தின் பக்கம் மீளுங்கள். உங்களுடைய இருதயத்தின் பக்கம் மீளுங்கள். அங்கே உங்களுடைய இறைவன் உங்களுக்காக, உங்களுடைய நன்மைகளுக்காக வேண்டி, உங்களுக்காக ஒவ்வொரு மூச்சிலும் உயிர் மூச்சிலும் தன்னுடைய புலத்திலிருந்து மாபெரும் ஆற்றலை, சக்தியை, அழகான உணர்வை ஆசீர்வாதமாக இறக்கிக் கொண்டிருக்கின்றான். இந்த ஆசீர்வாதம் இறைவனுடைய ஆசீர்வாதம். நம்புங்கள், பிறரிடம் வழி இருக்குது என்று நம்ப வேண்டாம். இன்னதுதான் என்று நீங்கள் அதற்கு உருவம் கற்பிக்க வேண்டாம். நிச்சயமாக நாம் படைப்பொருள் இல்லை. அந்த உருவம் நீங்கள் நினைத்த அந்த கற்பனைக்கு சம்பந்தமே இல்லாதது. அந்த சம்பந்தமில்லாத ஒன்று உங்களுக்கு நன்மையாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதனை பற்றி நாம் கவலைப்படாமல், நான் நினைத்தது நடக்கவில்லை என்று எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். நன்மைகள் எல்லாம் உங்களை விட்டும் எந்த விதமான மரியாதைக்கும் உட்படுத்தப்படாமல், எந்த விதமான நன்றியுணர்வுக்கும் நீங்கள் ஆட்படாமல் சென்று கொண்டிருப்பதன் காரணமாக வந்து கொண்டிருக்க நன்மைகள் எல்லாம் நீங்கிவிடும், துன்பத்தில் ஆகிவிடுவீர்கள். அந்த துன்பத்தில் இன்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நன்றியுடையவர்களாக வாழ வேண்டும் என்றால் நாளைய வாழ்க்கையை பற்றி உருவம் கற்பிக்காதீர்கள். நீங்கள் படைப்பவர்கள் இல்லை உருவம் கற்பிப்பதற்கு. உங்களுடைய குழந்தை 10 மாதம் நிரம்பிவிட்டது. நீங்கள் கற்பனை செய்வது போன்று குழந்தை பிறக்கப் போவதில்லை. நீங்கள் எக்ஸ்ரேல பார்த்தாலும் சரி, எதில் பார்த்தாலும் சரி, வெளியில் வந்த பிறகுதான் அந்த தோற்றம் என்ன என்பது தெரியும். அதுவும் ஒவ்வொரு நாளும் முகம் மாறிக்கொண்டிருக்கும். இறுதியாக எந்த நிலைக்கு அந்த முகம் வரும் என்று உங்களுக்கு தெரியாது. நீங்களா நாளைய வாழ்க்கை இப்படி நடக்கும் என்று கற்பனை செய்வார்கள்? அப்படியானால் நன்மையை விரும்பியதன் காரணமாக இறைவனிடமிருந்து ஒவ்வொரு நிமிடமும் அந்த தோற்றங்கள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது, நான் கற்பனை செய்து இல்லை என்ற அந்த அடிப்படையை கொண்டே பார்த்துக் கொண்டிருப்பதன் காரணமாக நிறைய நன்மைகளை நான் இழந்து பெரும் நஷ்டத்துக்குள்ளாகிவிடுவேன். அந்த நஷ்டவாளிகள் நான் ஆகிவிடக்கூடாது. நாம் அனைவரும் இன்று ஒரே சமுதாயம், தனித்தனித்தன்மையுடையவர்களாக இறைவன் எனக்காக காட்டிய வழிமுறையில் நான் சொல்கின்றேன். அந்த வழிமுறையானது அவன் எனக்கு கொடுத்த விருப்பத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த ஏற்றுக்கொண்டதன் முதலாக அந்த நிமிடத்திலிருந்து எனக்கு நன்மைகள் புரிந்து கொண்டிருக்கின்றது. நானோ எந்தோ நிகழப்போகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். அமைதியாக இருக்கும் காலமெல்லாம் இறைவன் புலத்திலிருந்து நீங்கள் விரும்பிய ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது கண் முன்பாக. நல்ல மனநிலை இருக்கும் பொழுது அதற்கு நிகரான சுகம் கிடையாது. உடல் சுகம், மன சுகம், இந்த இரண்டில் எது முக்கியமானது உங்களுக்கு? மனதின் சுகம். அந்த மனதின் சுகம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது உடல் சுகத்திற்கான அடிப்படையில் ஒரு விஷயத்தை நீங்கள் கற்பனை செய்துவிட்டீர்களே, இந்த கற்பனையில் ஆகும் பொழுது நன்றி கெட்டவர்களாக ஆகிடுவோம். கவனிக்க தவறுவதன் காரணமாக மனித கூட்டங்களை பின்பற்றாதீர்கள். தனித்தன்மையோடு வாழ்ந்து பழகுங்கள். என் இறைவனே, எங்களே, நீ தனித்தன்மையோடு உன் வழிமுறைகளில் உன்னுடைய பொருத்தத்திற்கு வாழக்கூடிய மக்களாக எங்களையும் எங்களை சார்ந்தோரையும் தனித்தனியாக வாழவை. கூட்டாக மிருகங்களாக நாங்கள் வாழ்வதிலிருந்தும் எங்களை நீ உயர்ந்தோங்கிய தனித்தன்மை வாய்ந்த மனிதர்களாக எந்த அமைப்பில் எங்களை படைத்தாயோ அந்த அமைப்பில் வாழ வைப்பாயாக. எங்களுக்கு துன்பங்களும் இல்லை, வேதனைகளும் இல்லை, கஷ்டங்களும் இல்லை, நோய்களும் இல்லை.
சண்டை சச்சர்களும் கிடையாது தனித்தன்மையோடு வாழும்பொழுது. அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய இந்த கெட்ட செய்தித்தாளுடைய வழிமுறை விருந்தங்களை பாதுகாத்துக் கொண்டிருவனே. நிச்சயமாக நீ பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பதில் மிகவும் மேலானவன், ஏற்றுக்கொள்வதில் மிகவும் சிறந்தவன், ஏற்றுக்கொண்டவனுடைய வாக்குகளில் நீ உண்மையாளன், ஏற்றுக்கொண்டவர்களில் நீ உண்மையாளன் என்பதை எங்களுக்கு அறிவிக்கும் விதமாக ஒவ்வொரு நாளும் எங்களை உயர்த்துவாயாக. எங்களுடைய தன்மைகளிலும் எங்களுடைய ஞானங்களிலும் நிச்சயமாக பொறுப்பேற்றுக் கொள்வதில் நீ மிகைத்தவன், ஏற்றுக்கொண்டோம், உன்னையே நம்பிக்கை கொண்டோம். நிச்சயமாக நம்பிக்கை கொள்வோரை நீ கைவிடுவதில்லை. இந்த உண்மையைக் கொண்டு இன்று நாம் விடைபெறுகிறோம். இங்கு அடுத்த மாத கருத்தரங்கம் ஜூன் 4 தேதி சனிக்கிழமை காலை 6:30 மணிக்கு இதே ஹாலில்